In chapter 4, the omnipresent reality, he gives the message that the real reality is neither matter nor a vacant formless spirit, but an absolute which encompasses both. The Brahman of the Upanishads is not a vacant emptiness separate from the world, but the formless infinity which has become the world. And therefore, we have to reconcile the two great intuitions of the Upanishads, one that affirms one without a second. There is nothing other than Brahman. All, and the other is that all is Brahman. How do we reconcile those? We have to realize the world itself is Brahman, and the world is one with the spirit. That spirit and matter are of one existence. In chapter 5, the destiny of the individual, he tells us something very important. The individual is not an ephemeral, temporary part of the universe. It's not an illusion we need to escape from. The ego is not our real self, our real being. The individual is eternal. The individual is divine. Man's destiny is to become God. We are in our soul spiritual individual. In chapter 6, Man and the Universe, he says life also is to be affirmed. Life also is the divine. It's the cosmic divine. The universal is also Brahman. Shankara rejected the universe as Maya. Sri Aurobindo affirms the reality of the universe as a status of Brahman. God is real. The individual is real. The universal is real. The omnipresent reality encompasses them all. And in chapter 7, Ego and the Dualities, he tells us the dualities are not at the essence of life. The dualities are not inescapable. The solution is not moksha and escaping from life. The solution is to come out of the ego. The rishis did not realize that man could come out of the ego and still exist because they didn't know the psychic. It's not ego has created the universe. It's the supermind that's created the universe. It's not ego that is the essence of our being. It's the psychic that is the essence of our being. And it's the psychic that can become the spiritual individual, can become the God in man. These are the essence, the essential arguments on which he's going to build the life divine. And in this chapter, he comes to methods of Vedantic knowledge. This difference between Sri Aurobindo and tradition, which we spoke about in an earlier talk, can be summarized very briefly in this way. The tradition believed in Purusha, meaning in a divine that is separate from the universe, that is detached from the universe, that is looking on to the universe, and the universe is Maya, the universe is an illusion, or the universe is Prakriti. The universe is some inconscient mechanical force that has nothing to do with the will of the divine. And man is the ego stuck in Maya. And our job is to seek moksha to get back to the Purusha, which is the only reality. Sri Aurobindo affirms the divine is Ishvara. He's not just the silent witness. He's the creator. The whole universe is his creation. Life is, the force of that creation is Shakti. It's his conscious force. All that occurs in the universe occurs by a divine will. Man's true center is his psychic, which is the spiritual individual. And the ultimate vision we will have of life is not life is an illusion of Maya. Life is a divine marvel. Life can become divine. But the greatest mystery is, what is the reality of And that is the method from or after death and the life that we know in the ego, in the world around us. How will we resolve this mystery? How will we understand the truth? How can we know the real reality, not only of the absolute, but the reality of the world that Sri Aurobindo talks about? Chapter 8, he tells us. He tells us that that reality is knowable and it's measurable by a higher form of knowledge. And that's Chapter 8, Methods of Vedantic Knowledge. When I first read the title, Methods of Vedantic Knowledge, or this doesn't sound very interesting to me, I'm not interested in Vedanta, I want the life divine. And we want reality and experience. Why does he write this very austere sounding chapter, Methods of Vedantic Knowledge? He has a reason, he has a purpose for this, which he never fully states. In the tradition, the highest points of the tradition in the Upanishads, the rishis discovered a higher way of knowing, intuition, knowledge by identity. Yet over time, he explains in this chapter, that highest intuition of mind, the intuitive mind, there's a further step to go to supermind. Instead of going to supermind, the tradition descended to mind, to the metaphysical reason in the age of Shankara, and lost its way, went away from their own highest achievement, lost the truth that they had themselves discovered in the Upanishads but not completed. Sri Aurobindo wants to complete the original journey of the Vedantic rishis and show how that can be done. And the basis for that is the methods that the rishis developed, the truths that the rishis discovered, did not go all the way. So it's very important for us to understand the greatest heights to which the Indian tradition rose and the methods by which they made their greatest discoveries. And Sri Aurobindo is going to tell us it's by a further extension of these methods that we can make the ultimate discovery and we can have the ultimate accomplishment, which is the divine life. The methods that he speaks about in this chapter are not only important for the rishis, they're important for all of us. Our whole life is a question of ignorance. In our whole life, we are constantly wondering what to do, how to know what is real. Should my daughter marry this man? Should my son choose this career? Should I accept this job? Is this a man I can trust as my partner? Is this a business proposition that's acceptable for me? Which course of study should I take? Every day we are faced with endless different problems and we are trying to understand, how do I know what to do? What is the method? What is real? What is true? And the essence that we need to know is given in this chapter. How can we know what is real? How can we know what is true? The rishis were seeking for the ultimate reality. Most of us are seeking something a little more mundane. We want to be happy. We want a life that's full and prosperous and successful and filled with good health and happiness. That's what Darcy was seeking. The greatest mystery of the universe may be Satchidananda, but the greatest mystery to most devotees is, what did Darcy get by marrying Elizabeth? After all, we know what she got. It's very clear. She got Cumberland. She got fabulous wealth and status. But after all, what did Darcy get? Why did he go to all that trouble to change himself? Why did he become so humble and help others, including his own worst enemy? He paid Wickham. He made Mrs. Bennet his mother-in-law. He got Lydia married. He got Jane married. He saved everybody. What was the source of that indescribable joy and fulfillment that we see on his face when he proposes to Elizabeth and she accepts him the second time? to try to understand the real truth and value of Pride and Prejudice, we also need the methods of Vedantic knowledge, because the knowledge of our senses will not tell us that. We cannot measure his success in terms of how much money he got as dowry, or how pretty his bride's face is, or how popular he's become. Those are all outward things. They do not tell us the truths of existence. Darcy found something else. He found something very special. And we must know the method to find that in our own lives. In this chapter, he's going to tell us we cannot find that knowledge through the sense data. The material, we shouldn't make the mistake of the materialist who thinks that matter is the reality, or money is the reality, or property is the reality, or a degree is the reality, or a pretty face is the reality. Then we'll be as ignorant as the materialist. We shouldn't also make the mistake of the ascetic who refuses all sensation and says, this is not what I want something completely absolute and formless. The senses, the physical mind and the reason, are not capable of this higher knowledge. That's what he's going to tell us in this chapter. He's going to tell us that reason, which is man's highest endowment, has a double action, a mixed action and a pure action. He's going to tell us that reaching the pure reason is the highest state of human knowledge, but it's not enough to discover the truths of existence. He's going to tell us also that knowledge is not enough, concept and idea is not enough. For us to feel anything is true, we must be able to experience it. And he's going to tell us that we experience things psychologically, and that too has a double action, a mixed action, and a pure action. Psychological experience, this is not enough to know the truths of Vedanta, to know the truths of a divine life. We have to rise to a pure intuition. The knowledge we need is knowledge by identity. This is a brief outline of the points we're going to discuss this morning. We start with the errors of the sense mind. This is a very practical thing, true and relevant for all of us. So long as we confine ourselves to the evidence of the senses and the physical consciousness, we can only conceive and know the material world and external phenomena. This is the error of the materialist denial. We do it all the time. We judge things by their superficial appearances. This is the sense mind, manas, which bases itself on the information from the five senses. If we want a higher knowledge, not just a knowledge of the spirit, but a knowledge for accomplishment in life, who is a good person? Who can you trust? Which opportunity should you take? Which decision should you take? You need a higher knowledge. We need the right instrument. The sense mind believes only what it sees and already knows. Nothing else is true for it. Clearly, this is not an instrument that can take us far. Knowledge of Satchidananda is the true knowledge and the true power we want. It requires that we transcend the limits of the senses and the sense mind. And the first of those powers that will help us do it is the power of reason. We see in the story that everyone is fooled by Wickham's appearances. They take his appearance for the reality. Are we better than any character in the story? Are we wiser than they are? When Darcy is introduced to Elizabeth and Bingley asks him to dance, he takes one look at her and says, oh, she's tolerable. There is the prized possession, the love, the soulmate that he's going to long for, that he's willing to live and die for, And the first time he sees her, he looks at her with his five senses and he says, she's tolerable. Are we any wiser than Darcy in making our judgments superficially? Charlotte warns Elizabeth that Jane has to be careful of the appearances because people may mistake her for lightness, for indifference. Are we better at understanding Jane's real motives than Darcy was or other people are? The sense mind believes only what it sees. We have to rise beyond the senses, and every day we are making judgments based on appearances, superficial, casual appearances. We see somebody, two people talking and laughing, and when they look at us, we look at them and they smile, and oh, they must be laughing at me. We go by the senses. So the first thing we have to do is give up our reliance on the sense knowledge. God has given us a higher power. It's the power of reason. But reason has a double action. There's a mixed action and a pure action. The mixed action of reason is we use our mind, which distinguishes us from the animal, but we base it on the evidence of the senses. That's what Lizzie does. When she's talking to Jane, she argues that Wickham's so handsome, he must be true. You see the difference here. Everybody admires Wickham's appearance and takes that for the reality. But Lizzie goes further. She draws a rational or a conclusion from that. His handsome appearance means he's a true person. This is the mixed reason. This is the way we argue all the time. We base ourselves on the sense data. We come to conclusions, we come to arguments, and we think we're being rational, where we're really being ignorant. It comes out beautifully in Colin's proposal to Elizabeth. My reasons for marrying. He thinks only from his own egoistic point of view. He never thinks from Lizzie's point of view. He mistakes the external circumstances for the reality. He says, after all, I have a wonderful position. I'm earning well. I have a lovely patroness, Lady Catherine, who I probably should have mentioned first. After all, you have only £50 a year, which I will never mention again once we are married. I have the entail. What more could a person want? Therefore, he takes for granted that Lizzie will marry him. Because his reason, if we can call it that, is a mixed reason. He chooses the most important decision of her life and thinks it's going to be based on the sense data. Charlotte does the same thing when she accepts Collins. She knows Collins is a fool, but she says, after all, I have nothing. I'm 27. I'm a plain-looking girl. I have no dowry at all. I'll never get another offer. Her reason, her decision is based on the next reason. Appa's argument is if she had had the courage and truthfulness of Lizzie, she could have married a Darcy as well. Mrs. Bennet, when Collins marries Charlotte, she loses the entail. She feels her whole life is over and the family's ruined. But we know this is only the beginning of greater good fortune for the family. The mixed reason will never tell us that. Elizabeth tells Darcy at the Hunsford when he proposes to her, you are the last ever married. But later on, he becomes the first man on earth that she would like to marry. Because she's knowing things with a faculty of ignorance, she says the opposite. Lady Catherine comes to Longbourn and talks to Elizabeth and gives all the reasons why Elizabeth cannot marry Darcy. It's impossible, thoroughly impossible. Darcy's already engaged to Lady Anne. His family will not accept it. You have no fortune or status. Your sister is a disgrace. But all of that does not prove. Mixing gives so much importance to the past experience and what already exists. When Elizabeth gets news that Lydia has eloped with Wickham, she says, Lydia is lost. All is gone forever. Wickham could never be persuaded to marry her. It's the mixed reason. When Darcy takes leave of her at the Lambton Inn, she says, I'll never see him again. It's the mixed reason. Are we any better than Elizabeth? Every day, how many decisions, how many judgments, how many opinions we're forming based on a logic which is no better than the logic of these characters. When Lady Catherine fails to persuade her at Longbourn, she says, I will go to London and talk to Darcy. Even after she knows that Darcy has saved Lydia, she believes that Lady Catherine will succeed in persuading Darcy. How ignorant and wrong she was. In the story, we constantly see the theme impossible. That's what Ruby says when Charlotte announces she's going to be married to Collins. That's what Lady Catherine says when the proposal for Lucy to marry Darcy. Mr. Pitt also says it's impossible. Jane also says it's impossible. Lizzie is sure that Wickham will never be persuaded to marry Lydia. That's also impossible. How many times we say, or at least we think, the same thing? Every time we think something is impossible, or very unlikely, or will not happen, we are insisting on the ignorance of the mixed reason. We do it all the time. It's our normal way of functioning. We judge from appearances. That's not been done before. Nobody else has done it. I've never seen it. It's not happened to me. Therefore, it's not possible. How many times we say it? Elizabeth meeting Darcy at Pemberley is a standing miracle. A standing wonder in anyone's life. But when she gets news of Lydia's elopement, she never thinks that there can be a standing miracle for Lydia as well. We all have, as devotees, standing miracles in our life when Mother has just done the miraculous, the impossible. And then the next time we're faced with a situation, we too think it's impossible. When miracles occur, how insistently we repeat our conviction, the old conviction, the next time around. When our listening to that proposal with the mixed reason. The mixed reason can never achieve that 100 crores. The mixed reason can never believe in that 100 crores. If we want to qualify for the 100 crores, the first thing we have to do is give up reliance on the mixed reason. And that's what Sri Aurobindo says in the chapter on self-consecration. The first thing we have to do if we want to make spiritual progress, if we want to live Mother's life, we have to abandon faith in the mind's externalized way of seeing things. That's the mixed reason. Well, we have another faculty. We have a higher faculty, which he calls pure reason. Pure reason is that which doesn't depend on the sense data. It goes beyond that. The metaphysical knowledge of the latter-day Vedanta, typical of Shankara, was the rationality of the pure reason, divorced from, separated from the sense data. The Western philosophy and much of the science is based on the pure reason as well. The pure reason comes when we detach ourselves from the sense data. It's a great discovery. It was a great discovery of the rishis that man's reason really becomes pure only when he steps away from the sense data. The problem for most of us is that we're unwilling to be reasonable. We're unwilling to see that the source of our problems is inside, not outside in our circumstances. Look at how reasonable Darcy is. He tells Bingley, you cannot marry Jane because of her inferior connections. And within 2 months, he goes and proposes to Jane's sister. How rational he is. Are we any better? Wickham thinks the solution for becoming rich in life is to elope with Georgiana. The solution to becoming rich in life is to become a good, responsible, hard-working, reliable gentleman. He never thinks of that. Lady Catherine actually expects Darcy to marry Lady Anne. How rational is she being? That why should this handsome, tall, rich man marry this sickly girl who doesn't even talk? What he needs is a lively, strong person to take care of Georgiana, whereas Lady Anne needs 3 people to take care of her. How rational is Mr. Bennet when he wants to send Lydia to Brighton? Because otherwise there'll be no peace and quiet. Pure reason is not the highest faculty. But even that pure reason, how seldom we live by it. It's that pure reason which enabled Copernicus to discover that this earth is not the center of the universe. The earth is not standing still and the sun and everything revolving around it. It's actually the sun is the center of our solar system and all the planets are revolving around it. To go to the pure reason, we have to not only be able to ignore the evidence of the senses, we have to be able to even see that the opposite is true. I stand outside and see the sun moving overhead. I have to be able to understand with my mind, it's not the sun that's moving, I'm moving. That's the pure reason. It's that reason that enabled Newton to discover the law of gravity. The observation that makes sense. I think you all know Appa is a great fan of Sherlock Holmes, Arthur Conan Doyle's detective hero. And the reason he admires Sherlock Holmes so much is Sherlock Holmes is a man who functions from the pure reason, so rare in life, and even at times from intuition. Every story has examples of it. In his story of Silver Blaze, which is the famous, very precious racehorse which is stolen, all the evidence appears that somebody has come and carried away the horse. He solves the mystery not by looking at the sense data, but by noticing something that didn't happen. In the middle of the night, the dog didn't bark. The dog not barking is not a sense data. It's something that never happened. He says, why did the dog bark? No sound? If there was no sound, what about the dog? Isn't he a watchdog? If the dog didn't bark, what does it mean? Uh-oh. The person who came and stole the horse must be somebody known to the dog. Sure enough, it was the trainer. This is where reason can take the evidence of the senses but go way beyond them. Charlotte's the only one in the story who's able to understand that Darcy's staring at Elizabeth is because he's in love with her. Elizabeth feels intimidated. She thinks Darcy's mocking her. She sees the same thing that Elizabeth sees, but her reason comes to an opposite conclusion. She doesn't judge from appearances. Mrs. Gardner shows that reasonableness when she explains to Lizzie why she cannot marry Wickham and why Wickham cannot marry her. Elizabeth, after reading Darcy's letter, when she goes back and talks to Jane, she sees, she acts with the pure reason when she tells Jane, one of them has all the goodness, that's Darcy, the other has all the appearance of goodness, that's them. She's rising from the mixed reason to the pure reason in this point. Mother tells us in psychic education, the first rule of psychic education is that the mind is incapable of judging things spiritual. In order to proceed on the path, it's indispensable we have to give up mental opinion and reaction. And what applies to things spiritual is also true of things social and psychological and material as well. We need a higher instrument. Mind is an instrument of ignorance. So much for the reason. But Sribala tells us that the reason is not enough. Man's mind may be satisfied if he can get a rational argument. Obviously, Shankara was satisfied with a logical, metaphysical argument that life is an illusion. And he was able to persuade the whole country that he was right. He was able to defeat and drive Buddhism from India by his metaphysical reason. But what about our experience? Does our experience tell us that life is really an illusion? Does our experience tell us that nothing matters? Does our experience tell us that what other people feel, that love and goodness and self-giving and truthfulness all don't matter because the soul doesn't exist and we're all an illusion and all we need to do is get out of the illusion? We're not satisfied just with the mind's knowledge. We also need to experience the truth that that knowledge offers. And therefore, Sribala says, metaphysical knowledge alone will not satisfy our being. Concepts are not real for us until they become experience. Abbas says 100 crores, but that will be real to us only when you or somebody close to you experiences and achieves the 100 crores. He says our nature sees life through two eyes. One is the idea, the other is the fact. One is the mental concept, the other is the experience. We need both. So to understand the truths of Vedanta, it's not enough that we have a metaphysical or a rational understanding. We need to be able to experience them. And the methods of Vedantic knowledge also insist on experience. It's not just a question of rational understanding. And as the reason has a double action, our psychological experience has a double action as well. Elizabeth understands when she reads Darcy's letter at Hunsford. She understands from his letter that Wickham's not a good man. But it's not fully real to her until Lydia elopes. Darcy's letter gives her the concept, Wickham's not a good man. But Lydia's elopement gives her the experience. Oh, he's really not a good man. Now I understand. Darcy proposes to her at Hunsford and offers to make her the mistress of Cumberland. For her, it's an idea, it's a concept, and she rejects it. But when she physically goes to Thunderland, when she sets foot on the land and sees how magnificent it is, suddenly the idea becomes an experience. Oh, I could have been mistress of all this. Suddenly it becomes real. The next moment, he arrives. We need the kind of knowledge that will bring Darcy the next moment. Our intellectual knowledge, our mental knowledge doesn't have that power. It has to become psychologically real to us as well. So that psychological experience has a double action, a mixed action and a pure action. Even when we see something or take something, the senses only give us the data, but it's our personality that interprets the data. That's very clear when Bingley points out Elizabeth to Darcy. The sense data tells him one thing, but he has a psychological attitude that all these people in Meryton are low, and therefore he says she's tolerable. The experience he has is she's tolerable, and we know later he changes his mind. What matters is that in us which receives the sense data, which is psychological. The mixed action is the action by which we relate to the outer world. Our whole problem is that we don't know the outer world because we're separated from it. We feel separated from it. That's the ego makes us feel separated. And we try to compensate for that sense of separation by collecting data externally about it, looking at other people, trying to guess what they're thinking, trying to guess what they're feeling, trying to imagine what they're going to do, and then using our mind, using our personality to gain some knowledge from it. This is the mixed action. It's because we're dealing with something separate from ourselves. It comes because the ego separates us from the world. That's the source of our ignorance. Darcy, having called her tolerable, at one of the next dances, he starts admiring her fine eyes. The eyes have not changed from the first dance. What has changed is something in him is seeing her separate differently now. He's beginning to try to know her inside. She was an object for him, an object of the senses. Now he's beginning to experience her psychologically, but he's still experiencing her through the senses. He sees there's a liveliness, there's a brightness, there's a mischief or an impertinence in her eyes, and he's admiring it. This is how we relate to the world around us. And at best, it gives us a very limited and mostly very ignorant view of reality. But we have another power of psychological experience, which he calls the pure action. And the best example of the pure action is it's how we know ourselves. If somebody says, how are you feeling now? Or I say, I'm happy. Do you know you're happy? You don't look at the mirror to see that you're happy. You don't listen to your voice. You know inside by the way you, by your self-awareness, that you're happy. And we are much better able to judge how we are feeling than how other people are feeling. Because we know how other people are feeling by the mixed action, whereas we know how we are feeling by the pure action of self-awareness. In the mixed action, we look at another person as an object. In the pure action, we look at ourselves as the subject. And the subject and object are one. Supposing we could have the same knowledge of other people that we have of ourselves, how much more we would know, how much more we would understand. If Lady Catherine had really known Lizzie the way Lizzie knows herself, she never would have come to Longbourn to try to browbeat Lizzie into submission. If Collins had really known what Lizzie was, he would have never proposed to her. And if Darcy had ever known what she was at Hunsford, if he had proposed, he would have proposed in a very different way than he actually did. If Lizzie had known Wickham the way she knows herself, she would never have been mistaken by his lies and falsehood. So how important is this knowledge, this psychological knowledge? Sometimes we have it. Mrs. Bennet understood instinctively when she heard the Jane that Bingley has come to Netherfield, oh, he can marry Jane. She was right. Lydia has the feeling, I'll be the first one married. She was right. There's a very famous doctor, Appa used to talk about Guruswami Mudaliar. who just looks at the patient and he knows what's wrong with the patient. For him, the looking at the patient itself is secondary. Nobody looking at the patient can know everything. That looking at the object puts him in touch with the inner essence of the other person, and he knows what's wrong with the other person. When Wickham sees Elizabeth the first time, he instinctively knows she's a person I can lie to about Darcy, and he does it very well. When Darcy writes to Lizzie at Hunsford, he senses, this is a person I can trust like no one else. And he writes to her in a letter disclosing the most secret, confidential information that his sister Georgiana almost eloped with Wickham, something that only three people in the world know: Georgiana, Fitzwilliam, and himself, and of course Wickham and Mrs. Young. Only those. He confides it to her. He knows she's somebody I can trust. Elizabeth instinctively senses that she should not tell Jane about the interference that Darcy had in her wedding to Bingley. Even though they have quarreled, even though she never expects to see Darcy again, something in her tells her to be quiet. This is the kind of knowledge we have of ourselves through self-awareness. When Elizabeth reads Darcy's letter at Hunsford, she comes to that knowledge of herself. She realizes that she's been pleased by Wickham's flattering attention and offended by Darcy's neglect. That she courted prejudice and ignorance, and driven myself. Only now she sees and experiences herself as she really is, and she says, I've been absurd. Darcy later tells her at Longbourn, when he proposes, that after all, what did you say to me that I did not deserve? My behavior to you at the time had merited the severest reproof. It was unpardonable. I cannot think of it without abhorrence, my conduct, my manners, my expression during the whole time. He has acquired that self-awareness of psychological experience. And the reason Schrödinger emphasizes this is the closest we normally come to the higher knowledge that we need to know the truth of life and the truth of the divine. This knowledge by identity with ourselves. And he's going to say that the rishis discovered this higher capacity for a knowledge by identity, and that's how they made the greatest discoveries of the Upanishads. So, self-awareness, how Elizabeth can know Wickham's true character, how she can understand Darcy's goodness, how Darcy can directly know Elizabeth's soul. These are the faculties we need. Our reason will not give it to us. Our sense knowledge will not give it to us. We need a higher knowledge in order to do it. And Schrödinger says that there's a sound rule in nature that where there are truths attainable by the reason, there must be a faculty in us that is capable of knowing those truths. And he's going to say that that faculty is intuition. That's the faculty we need to acquire. That's the faculty the rishis had acquired. And he says, when we get that faculty, we know others the way we know ourselves. We know them by an identity with them, by being one with them. That's how Darcy ultimately discovers the value of Elizabeth. it is said in the tradition that knowing Brahman, all can be known. How can knowing Brahman teach us everything? Because when we know Brahman, we know the essence of everything. We identify with everything as ourselves. The way we know ourselves, we can know everything else. When we know the Brahman in that thing, which is our deepest truth as well. So he says, when we know the whole, we can know the contents. When we know the Brahman in any object, we can know the contents of that object. Vedanta sought a knowledge of the universe by having a knowledge of the self. If we know that self, we can know all. And that's what the rishis were looking for. For that, we have to rise from reason to intuition. And one of the greatest discoveries of the rishis was that when we stop thinking, when we stop having faith in the mind and the mental experience, we can rise from reason to intuition. And by intuition, he means it's a knowledge by identity. Intuition sounds to us as something very, very high and inaccessible. But there, he actually says that all real knowledge is a knowledge by identity. He says in life, when the cow goes to drink water, it knows whether the water is poisonous or not, whether it should drink or not. The bird knows which berry it can eat and whether it can't eat it. In life, what we call instinct is a subconscious intuition. The intuition is buried in the act. The bird doesn't say which is the poisonous berry, doesn't think which is the poisonous berry and which is the edible berry. It just knows and acts, that it knows infallibly with an intuitive knowledge. That's how Wickham knows instinctively, I can lie to Elizabeth, I can flatter her. Darcy knows instinctively, Lizzie knows instinctively when she meets Darcy at Lambton Inn after learning of Lydia's elopement, ah, I can tell this man of Lydia's elopement. She doesn't think. She never contemplates. If she had ever thought about it, she would never have told him. Her instinct, her subconscious intuition is, I better tell him. And that's what saves her. Intuition is also there in the superconscious. In the subconscious, it expresses as an action which is effective, because the action contains a knowledge. In the superconscious, the knowledge itself has the power of action. The knowledge is infallible. It has the power of action. We can say that's, in a sense, what happened when Lizzie said, I can be mistress. I could be mistress of Pemberley. The moment she had that intuition, that realization, Darcy came. Mr. Bennett decides to repay Mr. Gardner. It's certainly not a rational decision. Rationally, there's no way he can pay Mr. Gardner back even in 10 years. But he decides, it's an intuition based on a higher value. And the result is, he doesn't have to pay back Mr. Gardner, and he gets three daughters married without spending any money at all. The intuition comes when we are identified with the object and we know the object the way we know ourselves. Does it come? It comes when we don't rely on the sense data, when we don't rely on the reason, when we don't rely on appearances. First rule of psychic education. Give up our faith in our opinions and our prejudices. look at the story and you'll see that every wrong decision that every character made, and most of the decisions are wrong, most of the judgments are wrong, just like us, are made because they relied on the senses or they relied on the mixed reason. Detach from that, silence the mind, go inside, and you can get a greater knowledge, a knowledge by identity. Identify with the other person. When Lizzie abuses Darcy at Hunsford, instead of Darcy resenting it, he instinctively feels the truth in what she says and never even is angry with her. He senses inside, this is a good person. She's not trying to hurt me. She's telling me the truth. When Lizzie reads Darcy's letter, she realizes the truth about herself. She doesn't argue and rationalize about it. Reason gets fulfilled in intuition when we withdraw our reliance on the senses, the mind, and particularly the ego. When we acquire a knowledge not by looking out, but a knowledge by going in, by trying to feel inside the truth, not by trying to look outside and rationalize it. He says, intuition is there behind all our efforts to know. It's the secret that really gives us knowledge. It gets to the reality behind the idea. These are phrases from the book. He says it's as strong as nature. Intuition is so strong it doesn't care for logic, it doesn't care for contradictions. It knows what it knows because it is. The way you know, I feel what I'm saying, mother is right, mother is true, mother will save me. That's the intuitive knowledge. What we call faith is an intuitive knowledge. What we know with certainty inside. Intuition, he says, is a messenger from the superconscious. It's our highest faculty. Reason is only a deputy. And the highest intuitive knowledge, it doesn't just look at a small part of something. It sees the totality of everything. It sees all as parts of an indivisible whole. So what he's been doing now is telling us that he has traced the tradition. He has gone to the highest point of the tradition, and he said the high point of the tradition was its intuitive knowledge, its discovery of intuition. And what did that intuition discover? He said that the Vedanta is the best previous foundation for the divine life. Notice his words. He doesn't say it's the right foundation. It's the highest foundation so far developed for a divine life, because the Vedanta discovered the truth of an infinite, absolute, pure existence, Sat Brahman. That's the height, the last concept of Vedanta. And that's the starting point for the life divine. And that existence is not a sense existence. It's not something we can experience with the senses or with our manas. It's something we can know by a knowledge of identity, because it's the truth of our being. That intuition tells us of a pure existence. There is a divine. The divine is true. It's not just an existence. It's an existent. It's a being. The divine is a being. God is real. Mother is real. This is the great discovery of the Vedanta. And it was presented in the Upanishads as three great declarations. I am He. The individual is that existent, that divine being. Thou art that. You also are that. All others are that. I'm not the only one. That's an ego trip. We are all that. All this is the Brahman. This self, this entire universe and all beyond it is the Brahman. This is the heights to which Indian tradition rose, and it's at greatest heights. And if it had stopped there and or gone beyond, it would have gone the one further step to supermind that would have also given the clue to a life divine. He explains in this chapter, and I'm not going to go through it because of the time, but if you see the presentation, it goes further. He explains in this chapter after this, instead of going beyond the intuitive knowledge to the supermental knowledge, it descended in the other direction to metaphysical knowledge. And then it has further descended into experimental knowledge or science. And he says that was necessary, that those steps were necessary. But that will not give us divine life. So, in summary, what he has said is, we start with the sense knowledge and the sense perception, the sense mind. That gives us all, that doesn't give us knowledge at all. It gives us only information about the physical world. We rise up by going to the mixed reason and the mixed psychological experience, where we base ourselves on the senses, and that gives us a very ignorant view of things. We rise further when we go to the pure reason, or the pure psychological experience. The pure reason, when we separate from the senses, the pure psychological experience, when we know with a mental self-awareness. We know things with inside. Even that knowledge by identity in which the concept and the experience are united. The concept is not a mental concept, it's a knowledge that comes by the experience that we have in our being. This is the heights of the Vedantic knowledge. And if you think about Darcy, he goes through all these stages. When he calls Lizzie tolerable, well, he's in the sense perception. Or at best, we can say he's in the sense perception. When he proposes to her at Hunsford, he gives his proposal, his reasoning, his mixed reasoning. He thinks she doesn't have a dowry, she has inferior connections, she's got an inferior mother. Certainly, she will still accept him. When he sees her fine eyes, he goes to a pure action. The fine eyes are external, but he sees something. He senses something in between there. Later on, when he sees her at Pemberley, he only sees her goodness and beauty. He doesn't see anything else. And he wants her. And finally, when he proposes to her at Longbourn, there's no doubt in his mind at all. He doesn't know her through the senses. He doesn't know her through the mind. He's not arguing and weighing pros and cons anymore. He's just feeling one with her in his soul. She's my soulmate. She's my Devi. I cannot live with her. She's the goddess I worship. He knows her by an inner identity. He knows her soul. Our knowledge, in sum, is based on a mixed action of the sense mind and reason, which is ego. Every one of us, we want others to serve our ego, not knowing that what we receive from others depends on our capacity to identify with them and give ourselves to them. Every man wants to marry a loving wife who will worship and care for him, not knowing that a woman's capacity to love the man directly depends on his capacity to identify with and give himself the way Darcy gave himself to her. What Darcy gains is immeasurable, is indescribable like the Brahman. It cannot be valued in terms of money or society. What he gained is not another person. What he gained is an inner fulfillment, a spiritual fulfillment in life, the fulfillment of love. And the key for him, he gained that by self-giving. By self-giving to the self in Elizabeth. She got Pemberley, but he got spiritual fulfillment. What is the practical application of the methods of Vedantic knowledge? Give up reliance on appearances. Do not judge from the sense impressions. Give up all opinions and preferences. Discover the truth of the inner-outer correspondence and life response. It ever lies. We often think maybe life made a mistake. It can't be like that. It always offers us a greater knowledge and truth. We should discover it. Give up the egoistic point of view, because that separates us from the world. We can never know things which are separate from us. We can only know things through an inner identity, an inner sympathy. See from the other person's point of view. Reject doubt, because the doubt is always comes from the mind, the mixed reason, or the sense mind. If you're having doubt, you can know for sure you're in the ignorance. You can never know the truth when you're in doubt. It's not that you have to resolve the doubt. You have to move away from that instrument that has doubt. That instrument can never have knowledge. Take everything that Mother has said and Appa has said as literally true. 100 crores is literally true. And until you have the direct knowledge, act on faith, not on reason. What does intuition tell us about Pride and Prejudice? If we intuitively look at the story, what are the most important things that we learn from it? Jane's goodness succeeds. Mr. Bennet's honor triumphs. Elizabeth's goodwill for her sister and her general goodness and generosity and cheerfulness and courage enable her to rise so high. It's not luck or a pretty face. Darcy's sincerity and self-giving and truthfulness are the key to his fulfillment. The human aspiration for freedom and equality that's awakening in England because of the French Revolution is working itself out in the story, and it can never be denied. These are truths that we can see intuitively in the story. What does intuition tell us about Mother and what Mother is offering us? Can we know Mother with the sense mind? Can we know Mother with the reason? Can we judge Mother by appearances? They cannot tell us anything about the infinity and absoluteness and power that Mother is. Mother's love, Mother's truth, Mother's power, and Mother's grace must be self-evident to every devotee who has sincerely related to Mother even for a moment. That is the truth we must base our lives on. That is the truth we must base our relationship with Mother on. We can know Mother best by loving her and by surrendering to her. I've gone a little over my appointed time. We have a few minutes for questions, if there are any, before we hear from Chandrasekhar. Are there any questions? Seems to be.
Jerry?
Yes, sir, sure.
I think there is a good point for me to open up here. You said that when Lizzie was given a proposal at Ansford that she can become Darcy's wife, it didn't make any impression on her. It left her flat. She didn't take it seriously. Then you said that when she actually landed on the grounds of Pemberley and saw the castle, then it became something of an emotional conviction for her that she could become the mistress of this place. Then you built upon that and said the minute the possibility became an emotional conviction, the man responsible for all that appeared on the scene from out of nowhere. Almost hinting that the emotional conviction brought the man on the scene right away. I mean, for a reader of the story, it looks like a coincidental occurrence, but from your point of view, it is the emotional conviction that brought the man on the scene right away. Allowing all that, now we have a problem. Papa keeps reminding me through his writings and through the speeches and here and there that under approach is very much a possibility for devotees. When we read that in his writings or when it is heard through these kinds of talks and presentations, it comes only as a theoretical knowledge. It leaves the person emotionally unconvinced. According to the power of your arguments, if by some method the devotee takes that to be an emotionally convincing proposition, the undercourse should appear right away, something like that. But the problem is there is nothing in the lives of devotees to make this proposition of undercourse income to be emotionally convincing possibility. What is there in a devotee's life to give him the feeling that this is very much accessible to him and that it is emotionally a very viable proposition? What is there to give him that emotional conviction which you so much you are insisting on? Because the outer life circumstances of so many devotees are not encouraging these kinds of aspirations. They are all severely limited by way of income opportunities and possibilities like that. Such a circumscribed life circumstances, how is he to get the emotional conviction necessary to draw this undercourse towards himself or herself?
The whole message of this chapter is our external opportunities are not limited at all. What's limited is the instruments through which we are viewing knowledge. That's the whole theme here. As long as you look at your external opportunities, the sense mind, you're looking for 100 crores, I don't see it. The 100 crores is not there as cash on the table. As long as you want to apply the mixed reason, or even the pure reason, you won't see the 100 crores and you won't get it. You need to follow the truths of this chapter and the methods that are listed on the screen. If you want the 100 crores, you have to move away from the ordinary, egoistic, ignorant way of knowing and seeing. Follow Mother's methods. Look at the way Appa is asking us. You say, I have not had 100 crores in the past. That's the physical mind. It will never be true to the physical mind. You'll never discover Brahman through the physical mind. You will never discover any opportunity through the physical mind, let alone 100 crores, even 100 lakhs, even 10 lakhs. All will come when we move away from the ignorant instrument. First rule of psychic education, first principle of integral yoga, which I have cited. These are the methods. What are the things that every devotee can do? Is re-examine your whole life and see at every point where you have something to be grateful for and become conscious of that. Be grateful for it. Because that will give you the knowledge. 100 crores may have come in the past, but every one of us has seen a life saved, good fortune coming, protection. If you can mute that mic, because it's giving us feedback. That's the starting point for us, is to become conscious of where we have already prospered in the past, where we've already benefited from Mother in the past. We have to see the grace that's already been there in our life. Be grateful for it and relate to the 100 crores from that point of view, from our faith in the grace. If you want it to be shown to the sense mind or the reason, of course, it won't happen until all other devotees have it. Then you'll be able to see the 100 crores in that. Lizzie is not a practitioner. She's not a mother's devotee. It was thrust on her. It was thrust on her by life. This 100 crores is open to all devotees now. So that 100 crores may be thrust on all Indians 50 years or 20 years from now. Then it can happen to us the way it happens to Lizzie. But if you want to be now one of the forerunners, you have to qualify yourself. I disagree totally that there's nothing in devotees' lives. There's everything in everybody's devotee's life, or at least in the lives of devotees around them, to substantiate the power of Mother. Unless we're able to appreciate what we've already seen and already received, naturally we won't believe in the 100 crores. What it means is, if we don't believe in the 100 crores, we will enjoy back to the instance of the mind and the reason, what we call reason, which is really mixed reason. That's what the rishis did. They saw the ultimate reality. They did, but their successors did. They went back to trying to be rational. And now we have all become physical again, and every Indian is going to study science and computer science and believe in experimental science, which is to go and organize our ignorance. There's a question from Priya Mahesh on the Skype chat. She quotes a line from the chapter where Sri Aurobindo says that beyond the perception of the senses, there are truths. Beyond the perception of the senses, that's seizable by the perception of the reason. What are those? What does he mean by that? Well, the metaphysical truths of the Upanishads, which I put up on which slide? These are, let's see. I've lost control of the. Those truths, I am he, thou art that, all this is Brahman. Those are truths that the mind is capable of understanding, but it cannot experience them. The intuition can experience them. The pure knowledge, the pure reason can understand the concept. We can understand the concept of the infinite, of the absolute, of the Brahman. But we can't experience it with the reason. We need another faculty for that. That faculty is knowledge by identity, the intuitive knowledge. Okay? Then, because we're a little short of time, I'll turn the meeting over to Chandrasekhar. Chandra?
அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பேசு பொருளாக அமைந்திருக்கும் The Methods of Vedantic Knowledge, Sri Aurobindo எழுதிய லைஃப் டிவைன் நூலின் 8வது அத்தியாயம். The Methods of Vedantic Knowledge என்பதை தமிழில் வேதாந்த ஞானத்தின் வழிமுறைகள் என்று கூறலாம். முதலில் இந்த அத்தியாயத்தில் உள்ள முக்கியமான கருத்துக்களை தொகுத்து கூறுகிறேன். அதன்பின் ஒவ்வொரு கருத்தையும் பற்றி பேசுகிறேன். முதல் கருத்து சச்சிதானந்தத்திற்கும் அகந்தைக்கும் இடையே பாலமாக பல கருவிகள் உள்ளன. பியூர் ரீசன் என்ற தூய பகுத்தறிவு அவசியம் ஒன்றாகும். இரண்டாவது கருத்து பகுத்தறிவை அது செயல்படும் முறையை ஒட்டி புலன்சார் பகுத்தறிவு அல்லது கலப்புள்ள பகுத்தறிவு என்றும் தூய பகுத்தறிவு அல்லது கலப்பற்ற பகுத்தறிவு என்றும் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். மூன்றாவது கருத்து பகுத்தறிவு அனுபவம் ஆகாது. முழு உண்மையை அறிய சைக்காலஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எனப்படும் அக அனுபவம் வேண்டும். பகுத்தறிவை இரண்டு வகைகளாக பிரித்ததை போல அக அனுபவத்தை அதன் செயல்பாட்டை ஒட்டி கலப்புடைய அக அனுபவம் அல்லது புலன்சார் அக அனுபவம் என்றும் கலப்பற்ற அக அனுபவம் அல்லது தூய அக அனுபவம் என்றும் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஐந்தாவது கருத்து புலன்களை சார்ந்தே செயல்படும் பழக்கத்தை மனஸ் என்ற புலன் மனத்தால் விளக்க முடியும், மாற்ற முடியும். அடுத்த கருத்து பகுத்தறிவால் ஓர் உண்மையை அறிய முடியுமானால் அதை அனுபவம் மூலம் அறிந்து தெளிவதற்கு நிச்சயம் வழி இருக்கும். அந்த வழி நாலேஜ் பை ஐடென்டிட்டி ஒன்றாவதன் மூலம் அறிவது. உள்ளிருப்பை பற்றிய ஞானம் கொள்கலனை பற்றிய ஞானத்தில் அடங்கியுள்ளது. வேதாந்தம் பிரபஞ்சத்தை பற்றிய ஞானத்தை ஆத்மாவை அறிவதன் மூலம் பெற விழைந்தது. எட்டாவது கருத்து மேல் உலகம் ஒளிமயமானது, கீழ் உலகம் வாழ்வாலானது. நேரடி ஞானம் என்கிற இன்ட்யூஷன் இரண்டிற்கும் பொதுவானது. ஒன்பதாவது கருத்து சத்பிரம்மம் சென்ஸ் மைண்ட் என்ற புலன் மனத்திற்கும் புலன் அனுபவத்திற்கும் அப்பாற்பட்டது. பத்தாவது கருத்து இன்ட்யூஷன் நேரடி ஞானமே நம் முதல் குரு. நேரடி ஞானம் நம் மேல் மனத்தால் திரையிடப்பட்டு மறைந்திருக்கிறது, அதை வெளிக்கொண்டு வர முடியும். பதினொன்றாவது கருத்து நேரடி ஞானம் மிக உயர்ந்த செய்திகளை நமக்கு தரவல்லது. மிகப்பெரிய ஞான செய்திகளை தரக்கூடிய நேரடி ஞானம் நம் மேல் மனத்திற்கு மிக அருகிலேயே உள்ளது. நேரடி ஞானம் உயர்ந்ததாக இருந்தாலும் அது மனம் என்னும் குறையுள்ள கருவி மூலம் வெளிப்படும் போது விளைவுகள் பல சமயங்களில் தவறாகி போய்விடுகின்றன. பதிமூன்றாவது கருத்து நேரடி ஞானம் உயர்ந்தது, அதைவிட சற்று தாழ்ந்தது தூய பகுத்தறிவு, அதையும் விட சற்று தாழ்ந்தது புலன்சார் பகுத்தறிவு. தாழ்ந்தது என்பதால் எதையும் விளக்கிவிட முடியாது. பதினான்காவது கருத்து லாஜிக் என்ற தர்க்கம் எப்போதும் தான் கூறுவதுதான் சரி என்று நிலைநாட்ட விரும்பும், அதனால் சச்சரவும் பிணக்கம் எழுகின்றன. எல்லாமே தத்துவ கருத்துக்களாக இருக்கின்றன, இருந்தாலும் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். தமிழ்நாட்டில் சிறு கிராமத்தில் பிறந்த இளைஞன் ஒருவன் எனக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆர்வம் இருக்கிறது, சுயதொழில் செய்யலாம் என்று யாராவது ஆலோசனை கூறினால் அதற்கேற்ற தைரியமும் கட்டுப்பாடும் இங்கேயும் இல்லை. அமெரிக்காவில் வேலை தேடி செல்லலாம் என்று யாராவது ஆலோசனை கூறினால் ஆங்கிலத்தில் பேச குச்சமாகவும் ஆகாய விமானத்தில் ஏறி பறக்க அச்சமாகவும் இருக்கிறது என்றும் கவலைப்பட்டால் அந்த இளைஞருக்கு நாம் சொல்லக்கூடியது என்ன? ஒன்று, அந்த இளைஞர் தனக்கு தடையாக உள்ளவற்றை நீக்க வேண்டும். முயற்சி எடுத்து தைரியத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் சரளமாக பேச பழக வேண்டும் அல்லது லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் ஆசையை விட்டுவிட வேண்டும். நாம் எல்லோரும் ஸ்ரீ அரவிந்தரின் அன்னையின் பக்தர்கள். லைஃப் டிவைன், சாவித்ரி, சிந்தசிஸ் ஆஃப் யோகா ஆகிய நூல்கள் முக்கியமானவை என்று நமக்கு தெரியும். அவற்றை கற்றால் அகவாழ்வும் புறவாழ்வும் வளமாகும் என்று நம்புகிறோம். ஆனால் இந்த நூல்கள் ஆன்மீக ஞானத்தை தத்துவ விளக்க கட்டுரையாகவும் கவிதையாகவும் பயிற்சி முறை விளக்கமாகவும் தருகின்றன. நம்மில் பெரும்பாலோருக்கு 99 போன்ற நூல்களை வாசிக்கும் வாய்ப்போ அனுபவமோ வழிகாட்டுதலோ இதுவரை அமையாத காரணத்தால் அமெரிக்கா செல்ல அச்சப்படும் கிராமத்து இளைஞனை போல ஆர்வம் இருந்தும் அகத்தடைகளால் லைசிவைன் படிப்பதை தவிர்த்து கூறும். தப்பித்தவறி படிக்க ஆரம்பித்தாலும் சில பக்கங்கள் படித்ததுமே ஸ்ரீ அரவிந்தர் பயன்படுத்தும் வார்த்தைகளின் பொருளை அறியாததால் அடப்போப்பா இதெல்லாம் நமக்கில்லை, நமக்கு பிரார்த்தனை தியானம் காணிக்கை புஷ்பாஞ்சலி மட்டும் போரும் என்ற முடிவிற்கு வந்து லைஃப் டிவைன் புத்தகத்தை நம் கைக்கு எட்டாத தூரத்தில் பத்திரமாக வைத்து விடுகிறோம். லைஃப் டிவைனில் உள்ள சில அடிப்படையான வார்த்தைகளை சொற்றொடர்களை முயற்சி செய்து புரிந்து கொள்ள வேண்டியது முதற்கட்டம். அதை செய்துவிட்டால் மெல்ல மெல்ல நூலில் உள்ள கருத்துக்களை புரிந்து கொள்வது நமக்கு சாத்தியமாகிவிடும். நான் இன்று பேசுவதற்காக எடுத்துக்கொண்டிருக்கும் வேதாந்த ஞானத்தின் வழிமுறைகள் இந்த அத்தியாயத்தில் அது போன்ற சில வார்த்தைகள் உள்ளன. இந்த வார்த்தைகள் சிறு வயது முதல் நம் காதுகளில் ஏற்கனவே பலமுறை விழுந்தவை. சிலருக்கு அவற்றை பற்றி ஏற்கனவே தெரிந்திருக்கும், சிலருக்கு தெரிந்திருக்காது. எனவே அத்தியாயத்தில் உள்ள கருத்துக்களை கூறும் வேதம் வேதாந்தம் உபநிஷதம் போன்றவற்றை பற்றி மேலோட்டமாக கூறி வருகிறேன். இதை கணக்கு போடும்போது 0 முதல் 9 வரை அடிப்படையான 10 எண்கள் உண்டு என்று கூறுவதை போன்றது. 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதத்தில் இருந்த ரிஷிகள் தொகுத்த ஞான வார்த்தைகள் வேதம் ஆகும். வேத நூல்கள் சமஸ்கிருதத்தில் தொகுக்கப்பட்டன. சமஸ்கிருதம் ஞான நூல்கள் எழுதவும் காவியங்கள் எழுதவும் பயன்படுத்தப்பட்ட மொழி, அது பேசுவதற்காக உபயோகிக்கப்படவில்லை என்று மொழி அறிஞர்கள் கூறுகிறார்கள். வேதங்கள் மனிதர்களால் இயற்றப்படவில்லை. ரிஷிகள் தங்கள் அகத்தினுள் ஒலித்ததை, தங்கள் அகச்செவிகள் கேட்டதை தொகுத்தார்கள், அதை வேதம் என்றார்கள். அகத்தில் ஒலித்ததை கேட்டு எழுதியதை ஸ்ருதி என்கிறார்கள். ஸ்ருதியாக இல்லாதவற்றை, அதாவது அகத்துள் கேட்கப்படாமல் மனிதர்கள் உருவாக்கியவற்றை ஸ்மிருதி என்கிறார்கள். தொகுக்கப்பட்ட வேதங்களின் வகை 4 என்றும் அவை ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம் என்றும் சிறுவயதிலேயே நமக்கு பள்ளிகளில் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். முதல் 3 வேதங்கள் யக்ஞங்கள் யாகங்கள் செய்யப்பட வேண்டிய முறைகளை சடங்குகளை பற்றி பேசுகின்றன. அதர்வன வேதம் மந்திர பிரயோகம் பற்றி பேசுகிறது. அதனால் அதர்வன வேதம் பொதுவாக ரகசியமாகவே வைக்கப்படும். வேதங்களை சம்ஹிதை, பிரமணம், ஆரண்யகம், உபனிஷதம் என்று 4 பிரிவுகளாக உபப்பிரிவுகளாக பிரிக்கலாம். உபனிஷதம் பற்றி ஸ்ரீ அரவிந்தர் தனி நூலே எழுதியிருக்கிறார். சம்ஹிதை என்றால் வேத மந்திரங்களின் தொகுப்பு. பிரமணம் மூல வேதங்களை பற்றிய விளக்க உரை. ஆரண்யகமும் கிட்டத்தட்ட பிரமணம் போன்றதே, ஆனால் அது குறிப்பிட்ட ஒரு சில பகுதிகளை பற்றி மட்டுமே பேசும். உபனிஷதம் என்பதும் வேதங்களை அடிப்படையாக கொண்ட விளக்க உரைதான். ஆனால் உபனிஷதங்கள் சடங்குகளை முறைகளை முக்கியமாக கருதாமல் ஆன்மா, பிரம்மம், பிரபஞ்சம் போன்றவற்றின் தத்துவ தரிசனங்களை பற்றி பேசுகிறது. அதனால்தான் லைஃப் டிவைனை படிப்பவர்கள் அடிக்கடி உபனிஷதம் பற்றி ஸ்ரீ அரவிந்தர் எழுதுவதை படிக்க நேர்கிறது. வேதங்களை படிக்க 6 வகையான நுட்பங்கள் தெரிந்திருக்க வேண்டும். வார்த்தைகளின் ஓசையை விளக்கும் பிக்ஷம் பொனடிக்ஸ், சடங்கை விளக்கும் கல்பம், இலக்கணத்தை விளக்கும் வியாகரணம், வார்த்தைகளின் மூலத்தை ஆராயும் நிறுத்தம், இசைப்பாடலின் அமைப்பை விளக்கும் சந்தர், வானவியலை விளக்கும் ஜோதிஷம், இவை 6 சேர்த்து வேதாங்கம் என்கிறோம். வேதாங்கம் வேறு, வேதாந்தம் வேறு. வேதாங்கம் என்றால் வேதத்தின் அங்கங்கள் என்று பொருள். வேதாந்தம் என்றால் வேதத்தின் இறுதி முடிவு என்று பொருள். வேதாந்தம் என்பது வேதம் இறுதியாக தரும் ஞானத்தை தத்துவபூர்வமாக ஆராய்கிறது. வேதாந்தம் உபனிஷதம் இரண்டுமே சடங்குகளை விட்டுவிட்டு தத்துவ ஆராய்ச்சியை மேற்கொள்வதால் பலர் வேதாந்தத்தையும் உபனிஷதத்தையும் ஒரே பொருளில் பயன்படுத்துவதும் உண்டு. வேதாந்திகள் பிரம்மத்தை பற்றி வெவ்வேறு வகையான முடிவுகளுக்கு வந்தனர். அவற்றைத்தான் அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம் போன்றவற்றாக அறியும். லைஃப் டிவைனை படிக்கும் போது இந்த வேத நூல்களை படிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏனென்றால் உபனிஷத வேதாந்தங்களை ஸ்ரீ அரவிந்தர் ஏற்கனவே ஆராய்ந்து அவற்றின் முடிவுகளில் ஏற்க வேண்டியவற்றை ஏற்று, மாற்ற வேண்டியவற்றை மாற்றி, புதிய கருத்துக்களை சேர்த்து நமக்கு லைஃப் டிவைனாக தந்திருக்கிறார். இருப்பினும் வேதாந்தம், உபனிஷதம் போன்ற வார்த்தைகள் லைஃப் டிவைனில், குறிப்பாக நாம் ஆராயப் போகும் வேதாந்த ஞானத்தின் வழிமுறைகள் என்ற அத்தியாயத்தில் வருவதால் அவற்றை பற்றி மேலோட்டமாக குறிப்பிட்டேன். இப்போது அந்த அத்தியாயத்தில் உள்ள கருத்துக்களை எடுத்துக்கொள்வோம். முதல் கருத்து, சச்சிதானந்தத்திற்கும் அகந்தைக்கும் இடையே காலமாக பல கருவிகள் உள்ளன. பியூர் ரீசன் என்ற தூய பகுத்தறிவு அவற்றில் ஒன்றாகும். ஸ்ரீ அரவிந்தம் கூறும் மனித உடலில் இறை வாழ்வு என்பது மனிதன் அகந்தையாலான தன் சுபாவத்தை மாற்றி இறைவனாக மாறிவிடும் போது சாத்தியமாகிறது. நாம் ஐந்து புலன்களால் மட்டுமே உலகை அறிந்து வாழ்கிறோம். முதல் கருத்து, சச்சிதானந்தத்திற்கும் அகந்தைக்கும் இடையே பாலமாக பல கருவிகள் உள்ளன. பியூர் ரீசன் என்ற தூய பகுத்தறிவு அவற்றில் முதலான கருவியாகும். இறை வாழ்வு என்பது மனிதன் அகந்தையால் ஆன தன் சுபாவத்தை மாற்றி இறைவனாக மாறிவிடும் போது சாத்தியமாகிறது. நாம் ஐந்து புலன்களால் மட்டுமே உலகை அறிந்து வாழ்கிறோம். நம்முடைய கான்சியஸ்னஸ் என்கிற ஜீவியம் இப்போது ஜடத்தன்மை உடையதாக இருக்கிறது. இவற்றை மட்டுமே சார்ந்திருந்தால் உயர்ந்த இறை வாழ்வு நமக்கு கிடைக்காது. நாம் அறிந்த புலன்களையும் ஜட ஜீவியத்தையும் கடந்த புலன்கள் நம்மிடம் உண்டு. அவை நமக்குள் திரை மறைவில் இருக்கின்றன. நாம் விரும்பினால், ஆபத்துடன் முயற்சி செய்தால், அப்புலன்கள் வெளிப்பட வேண்டும் என்று விரும்பினால் அந்த புலன்கள் திரை மறைவிலிருந்து வெளிப்பட்டு நாம் உயர உதவும். ஒரு பக்தர் அன்னையிடம், என்னிடம் நம்பிக்கை இல்லை, ஆர்வத்தின் மூலம் நம்பிக்கையை பெற முடியுமா என்று கேட்டார். அன்னை அதற்கு பதில் சொன்னார், ஒவ்வொரு மனிதனிடமும் நம்பிக்கை ஒரு துளியாவது இருக்கும், அது இல்லாதவரை இருக்க முடியாது. நம் நம்பிக்கை நாம் வளரும் போது மெல்ல மெல்ல நம் திறமை, படிப்பு, அறிவு, வேலை போன்றவற்றின் மீது படர்ந்து விடுகிறது. இறைவன் மீது நம்பிக்கை வேண்டும் என்று ஆர்வத்தோடு வேண்டினால் நிச்சயமாக இறைவன் மீது முழு நம்பிக்கை வரும். ஆனால் நமக்கு இடைவிடாத முயற்சியும் உண்மையான ஆர்வமும் இருக்க வேண்டும். உண்மையான ஆர்வம் இருந்தால் எதையும் பெறலாம் என்ற பொருள்பட அன்னை நாம் அறிந்த புலன்களை தவிர வேறு எந்த வகையான புலன்களையும் உண்மையான ஆர்வத்துடன் இடைவிடாமல் எதிர்பார்க்கின்ற நாடினால் அவை நமக்கு கிடைக்கும். தூய பகுத்தறிவு, நேரடி ஞானம் என்று எதை வேண்டுமானாலும் ஆர்வத்துடன் அன்னையை கேட்டால் கிடைக்கும். ஆனால் இவை எதையுமே கேட்காமல் அன்னை மட்டுமே வேண்டும் என்று ஆர்வத்துடன் விழுந்தால் அன்னை கிடைப்பார். அன்னையுள் அனைத்தும் அடக்கம் என்று நாம் நம்புவதால் அன்னை கிடைத்தால் இறைவாழ்வு வாழ நமக்கு தேவையான அனைத்தும் கிடைத்துவிடும் என்று பொருளாகிறது. ஆனால் அன்னையை ஏற்க நாம் தலைகீழாக மாற வேண்டியுள்ளது. அது சிரமமாக இருப்பதால் நம் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தேவையான பண்புகள், குலங்கள் வேண்டும் என்று அவ்வப்போது அன்னையிடம் கேட்கத்தான் வேண்டியிருக்கிறது. நாம் முன்னேற முடிவு செய்தால் எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையில் இருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க முடியும். நாம் இப்போது செய்யும் பல காரியங்களை பகுத்தறிவு இல்லாமல் காமன் சென்ஸ் எனப்படும் பொது புத்தி இல்லாமல் செய்கிறோம். சமர்ப்பணம் செய்தால் பிரச்சனை தீரும் என்று ஆன்மீக புத்தகங்களில் வாசிக்கிறோம். கவனமாக வாசித்தது உண்மை என்றால் அடுத்த முறை ஏதேனும் பிரச்சனையோ அல்லது வாய்ப்போ வந்தால் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ற புது புத்தி சாதாரண பகுத்தறிவு கூட நம்ம பலரிடம் இருப்பதில்லை. அன்னையின் படம் வீட்டில் இருந்தால் நல்லது என்பதால் 100 படங்களை வாங்கி வீடு முழுவதும் ஆணி அடித்து மாட்டி வருவது பகுத்தறிவு ஆகாது. அவற்றை தினமும் துடைத்து தூய்மையாக வைத்திருக்க முடியுமா, அதற்கு நேரம் இருக்குமா என்றெல்லாம் முதலிலேயே அறிவுபூர்வமாக யோசிக்க வேண்டும். எனவே நாம் இருக்கும் நிலையிலிருந்து ஆன்மீக முன்னேற்றம் அடைய வேண்டுமானால் முதலில் பகுத்தறிவு என்ற கருவியை பெற வேண்டும். பெற்றதோடு இல்லாமல் அதை பயன்படுத்தவும் வேண்டும். பகுத்தறிவை அது செயல்படும் முறையை ஒட்டி புலன்சார் பகுத்தறிவு, கலப்புள்ள பகுத்தறிவு என்றும் தூய பகுத்தறிவு அல்லது கலப்பற்ற பகுத்தறிவு என்றும் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். நம் புலன்கள் தங்கள் அனுபவத்தால் அறிந்ததை அதையே மாற்ற முடியாத சட்டமாக ஏற்றுக்கொள்வதை, அதை ஒட்டியே செயல்படுவதை புலன்சார் பகுத்தறிவு என்று கூறலாம். புலன்சார் பகுத்தறிவின் செயல்பாட்டை ஸ்ரீ அரவிந்தர் மிக்ஸ்ட் ஆக்ஷன் அல்லது டிபெண்டன்ட் ஆக்ஷன் ஆஃப் த ரீசன் என்று குறிப்பிடுகிறார். இந்த புலன்சார் பகுத்தறிவு பொருட்களின் தோற்றத்தை வைத்தே அதை புரிந்து கொள்கிறது. பொருட்களின் உபயோகம், தொடர்பு, இயங்கு முறை ஆகியவை மட்டுமே புலன்சார் பகுத்தறிவு ஏற்றுக்கொள்பவை. தோற்றத்தை கடந்த ஒன்றை, ஒரு பொருளின், ஒரு நிகழ்ச்சியின், ஒரு மனிதனின் மேற்பரப்பிற்கு கீழே ஆழத்தில் உள்ளவற்றை அறிய புலன்சார் பகுத்தறிவால் முடியாது. இந்தியாவோடு கடல் வழி வர்த்தகம் செய்ய ஏற்ற கடல் வழி மார்க்கத்தை கண்டுபிடித்து இந்தியாவிற்கு கடல் வழியாக வந்தவர் போர்த்துகீசிய மாலுமியான வாஸ்கோ டி காமா. வந்ததும் வராதுமாக கோழிக்கோட்டின் மன்னரான சாமுத்திரியிடம் வியாபாரம் செய்ய அதிகாரமாக உதவி கேட்டார். தன்னிடம் துப்பாக்கிகளும் பீரங்கிகளும் இருக்கின்றன, தன் ஆயுத பலத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று தன் ஆயுத பலத்தை நம்பி உரிமை கேட்டார். சாமுத்ரி மறுக்க இருவருக்கும் சச்சரவு எழுந்தது. அதன் பின் போர்த்துகீசியர் கோவாவை பிடித்துக் கொண்டனர். அங்கிருந்து கொண்டு பக்கத்து நாடுகளை எங்களோடு வியாபாரம் செய்கின்றனர். அவர்களது வியாபாரம் இந்தியாவில் வளரவே இல்லை. ஆயுத பலத்தின் மூலம் எதையும் சாதிக்கலாம், எதையும் பெற்றுவிடலாம் என்ற போர்த்துகீசியர்களது புலன்சார் பகுத்தறிவு தோற்றது. ஆனால் ஆங்கிலேயர் அடுத்த கட்ட பகுத்தறிவை பயன்படுத்தினர். ஆங்கிலேயர்கள் புலனறிவு அறிந்த ஆயுத பலத்தை மட்டும் நம்பாமல் அதை கடந்த பகுத்தறிவை தங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்தினர். இந்தியாவில் வியாபாரத்திற்கு முக்கியத்துவம் தந்து முதலில் செல்வம் சேர்த்தனர். செல்வத்தின் மூலம் சிற்றரசர்களை கட்டுப்படுத்தினர். மக்களை நேரடியாக ஆளாமல் மக்களை ஆண்ட சிற்றரசர்களை ஆண்டு அதன் மூலம் பரந்த பாரத தேசத்தை கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் ஆட்சி செய்தனர். அவர்களது பகுத்தறிவு தங்களது லாபம் என்ற குறுகிய நோக்கத்தை மட்டுமே ஏற்றுக்கொண்டது. ஆனால் இந்த பகுத்தறிவு முழுமையை குறிக்கோளாக கொள்ளவில்லை. இந்தியா எண்ணற்ற தேசங்களாக சிதறி கிடந்தது. இவற்றையெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே நாடாக மாறினால்தான் இந்தியா என்ற ஞான தேசம் உலகத்தின் ஞான ஆசிரியராக ஜகத்குருவாக மாற முடியும். தானாக ஒன்று சேராத பாரத தேசத்தை வெளிநாட்டு ஆக்கிரமிப்பின் மூலமும் ஆங்கிலேயரின் ஆட்சி மூலமும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பது இறைவன் நன்றி இச்சை என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். அவர் சொல்வது பகுத்தறிவை தாண்டிய ஞானம். புலன்சார் பகுத்தறிவிற்கு அடுத்தது தூய பகுத்தறிவு. தூய பகுத்தறிவின் செயல்பாட்டை ஸ்ரீ அரவிந்தர் பியூர் ஆக்ஷன் ஆஃப் த ரீசன் அல்லது சாவரின் ஆக்ஷன் ஆஃப் த ரீசன் என்று குறிப்பிடுகிறார். தூய பகுத்தறிவு புலன்சார் பகுத்தறிவிற்கு மேற்பட்டது, அப்பாற்பட்டது. தூய பகுத்தறிவு புலன்கள் பெற்ற அனுபவங்களை ஏற்றுக்கொண்டாலும் அதையே முடிவாக கொள்ள மறுக்கும். பொருள்களின் மனிதர்களின் நிகழ்ச்சிகளின் தோற்றத்துக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று ஆராய்ந்து தெரிந்து கருத்துக்களை உருவாக்கிக் கொள்ளும். தூய பகுத்தறிவு ஏற்படுத்திக் கொள்ளும் கருத்துக்கள் தோற்றத்தை சார்ந்தவை அல்ல. அவை தோற்றத்திற்கு அப்பாற்பட்டு மேற்பரப்பிற்கு கீழே ஆழத்தில் உள்ளவற்றை சேர்ந்தவை. புலம்சார் பகுத்தறிவு தோற்றத்தின் மூலம் கண்டடையும் முடிவுக்கு நேர்மாறாக தூய பகுத்தறிவு முடிவெடுக்கக்கூடும். ஒரு ஆன்மீக நிறுவனம் தன் திட்டம் ஒன்றிற்கு நிதியுதவி கேட்டு மத்திய அரசிற்கு மனு அனுப்பியது. மனுவை வாசித்த நிதிச் செயலாளர் பணம் தர முடியாது என்று உடனே பதில் அனுப்பினார். மனு எழுதி அனுப்பிய நிறுவனத்தின் உதவியாளர் பணம் தளர்ந்து கவலைப்பட்டார். ஆனால் ஆன்மீக நிறுவனத்தின் தலைவரோ சந்தோஷமாக தெரிவித்தார். பணம் கொடுக்கிறேன் என்று நிதி செயலாளர் கூறியிருக்கிறார் என்று சொல்லி சொல்லி மகிழ்ந்தார். தலைவர் கடிதத்தை சரியாக படிக்கவில்லை போலிருக்கிறது என்று நினைத்த உதவியாளர் பணம் தரமாட்டேன் என்று கடிதம் வந்துள்ளது என்று தலைவரிடம் கூறினார். ஆமாம், அது வெளியே கண்களுக்கு தெரியும் வரிகள். அதன் பின்னே பணம் தருகிறேன் என்று நிதி உதவியாளர் கூறுவது எனக்கு தெரிகிறது என்றார் தலைவர். தலைவர் கூறியபடி சில நாட்களில் நிறுவனத்திற்கு மத்திய அரசிடமிருந்து நிதி உதவி வந்தது. உதவியாளர் கண்கள் வாசித்ததை புலன்சார் பகுத்தறிவை நம்பினார். தலைவரோ புலன்சார் பகுத்தறிவை ஆரம்ப புள்ளியாக கொண்டு அதன் பின்னால் என்ன இருக்கிறது என்பதை தூய பகுத்தறிவால் அறிந்தார். புலன்சார் பகுத்தறிவு முதல் கட்டம், தூய பகுத்தறிவு அடுத்த கட்டம். ஆதி மனிதன் நெருப்பை கண்டால் பயந்தார். ஏனென்றால் ஒரு துளி நெருப்பு அவன் வாழ்ந்த காட்டையே அழித்துவிடும் என்று அவன் புலன்சார் பகுத்தறிவு அவனுக்கு கற்றுக் கொடுத்தது. ஆனால் பிற்காலத்தில் அந்த நெருப்பில் வெந்து கிடந்த மான்களையும் காய்கறிகளையும் உண்டபோது நெருப்பை கொண்டு சமையல் செய்தால் உணவு சுவையாக இருக்கும் என்று அவருடைய தூய பகுத்தறிவு கூறியது. நெருப்பை சரியானபடி கையாண்டால் அதை அழிக்கும் சக்தியாக இல்லாமல் ஆக்கும் சக்தியாக பயன்படுத்தலாம் என்று அவனுக்கு அவன் தூய பகுத்தறிவு சொல்லிக் கொண்டது. ஆனால் முதல் கட்டமான நெருப்பை அணுகுதல், நெருப்பை தொட்டால் சுடும், நெருப்பு எரிக்கும் என்ற புலன்சார் பகுத்தறிவு இல்லாமல் தூய பகுத்தறிவை அவனால் அடைந்திருக்க முடியாது. தூய பகுத்தறிவின் முடிவுகள் பல சமயங்களில் சரியானவையாக இருந்தாலும் அவை எப்போதுமே சரியாகத்தான் இருக்கும் என்று கூற முடியாது. மனித மனம், மனித ஜீவியம், மனித பகுத்தறிவு பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தின் ஒரு சிறு துளியை மட்டுமே அரைகுறையாக அறிந்திருக்கிறது. அறியாமை, அழகுடைமை போன்ற குறைகளை உடைய கருவி மனித அறிவு, மனித பகுத்தறிவு. எனவே தூய பகுத்தறிவானாலும் சரி, புலன்சார் பகுத்தறிவானாலும் சரி, அவை எடுக்கும் முடிவுகள் எப்போதுமே சரியாகத்தான் இருக்கும் என்று கூற முடியாது. புலன்சார் பகுத்தறிவை விட தூய பகுத்தறிவு மேலான முடிவுகளை எடுக்கக்கூடும் என்று வேண்டுமானால் கூறலாம். புலன் மயக்கத்தால் புலன்சார் மனம் செய்யும் தவறுகளை திருத்திக் கொள்ள மனிதனுக்கு கிடைத்திருக்கும் மிகச்சிறந்த கருவி பகுத்தறிவு. குறைகள் உள்ள கருவி என்றாலும் அக்கருவி இருப்பதால் தான் மனிதன் பிற உயிரினங்களை விட மேலானவனாக இருக்க முடிகிறது. சில வாரங்களுக்கு முன்பு ஸ்ரீ கர்மயோகி தான் வாசிப்பதற்கு சில புத்தகங்களை வாங்கி தருமாறு எனக்கு தகவல் அனுப்பினார். மதர் சர்வீஸ் சொசைட்டியின் பணிகளுக்காகவும் சில புத்தகங்கள் தேவைப்பட்டன. நான் இன்டர்நெட் எனப்படும் இணையத்தின் மூலமே எனக்கு தேவையான பொருட்களை, புத்தகங்களை வாங்கினேன். ஸ்ரீ கர்மயோகி கேட்ட புத்தகங்கள் 60 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டவை. தற்போது அவை கிடைக்குமா என்று தெரியாது. ஆனால் என் புலன்களை பொறுத்தவரை, அவற்றின் அறிவை பொறுத்தவரை உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் பொருட்களை இணையத்தின் மூலம் வாங்க முடியும். எனவே கூகுள் மூலம் நான் காண வேண்டிய புத்தகங்களின் தலைப்புகளை தேடினேன். புத்தக விற்பனை செய்யும் பல வெப்சைட் என்ற வலைத்தளங்களில் அப்புத்தகங்களை பற்றிய தகவல்கள் இருந்தன. உடனே அந்த கடைகளோடு தொடர்பு கொண்டு புத்தகங்களை உடனே எனக்கு அனுப்புமாறு கூறினேன். ஆனால் எந்த கடையிலும் எனக்கு வேண்டிய புத்தகங்கள் கிடைக்கவில்லை. எப்போது கிடைக்கும், கிடைக்குமா என்று தெரியாது என்று கூறிவிட்டனர். என் புலன்களின் மூலம் நான் பெற்ற அறிவு என்னை கைவிட்டுவிட்டது. 15 நாட்கள் தேடியும் என்னால் புத்தகங்களை வாங்க முடியவில்லை. சென்னையில், திருச்சியில், மதுரையில் இணையதளம் வைத்திருக்கும் எத்தனையோ பெரிய புத்தக கடைகள் இருக்கும், இணையதளம் வைத்திருக்காத கடைகளும் இருக்கும். எனவே அந்தந்த ஊர்களில் இருப்பவர்கள் மூலம் தேடச் சொல்லலாமா என்று தோன்றியது. எவரையும் இது போன்ற உதவிகள் கேட்டு எனக்கு பழக்கமில்லை என்பதால் மிகவும் தயங்கினேன். இறுதியாக ஒரு வழியாக மனதை திடப்படுத்திக் கொண்டு, இது ஸ்ரீ கர்மயோகியின் வேலை, எனவே சென்னை மாம்பல தியான மையத்தை தொடர்பு கொள்வோம், அதன் பொறுப்பாளரான திருமதி விஜயா நாராயணனின் உதவியை கேட்போம் என்று முடிவு செய்தேன். அப்போதும் என் புலனறிவு சந்தேகம் எழுப்பியது. திருமதி விஜயா பெரும்பாலும் தியான மையத்திலேயே இருப்பவர், பொதுவாக வெளியே போகாத பெண்மணி. இவரிடம் கேட்பது சரியா முறையா, இவரால் இதை செய்ய முடியுமா என்று தோன்றியது. ஆனாலும் ஏதோ ஒரு வேகத்தில் அவருக்கு ஒரு கடிதம் எழுதிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பித்துவிட்டேன். மறுநாள் திருமதி விஜயா என்னோடு தொடர்பு கொண்டார். புத்தகங்களை வாங்கிவிட்டேன், வேலையில் கொண்டு வந்து தருகிறேன் என்றார். புலன்களை மட்டுமே நம்பியவரை எனக்கு புத்தகங்கள் கிடைக்கவில்லை. புலன்சார் பகுத்தறிவு எனக்கு உதவவில்லை. திருமதி விஜயாவிடம் புத்தகங்களை கேட்டால் அவரால் வாங்கித்தர முடியுமா என்று கேட்ட என் புலன்சார் பகுத்தறிவை புறக்கணித்துவிட்டு அவரிடம் உதவி கேட்டபோது 15 நாட்கள் அலைந்தும் எனக்கு கிடைக்காத புத்தகங்கள் ஒரே நாளில் அவர் மூலம் கிடைத்தன. நான் முதலிலேயே தூய பகுத்தறிவை உபயோகிக்கவில்லை. தியானமயம் என்பது அன்னையின் அருளால் நிரம்பி வழியும் இடம். அதில் இருப்பவரிடம் வேண்டிக் கொண்டால், கேட்டுக்கொண்டால் சூழலின் வலிமையாலும் அன்னையின் அருளாலும் காரியங்கள் விரைவாக நடந்துவிடும் என்ற தூய பகுத்தறிவு என்னிடம் இல்லை. அதனால் தேவையில்லாமல் ஸ்ரீ கர்மயோகியை 15 நாட்கள் காத்திருக்க வைத்தேன். புத்தகங்களை நேரில் கொண்டு வந்து கொடுத்த திருமதி விஜயா அதற்கான பணத்தை பெற்றுக்கொள்ள அன்புடன் மறுத்துவிட்டார். என் புலன்சார் பகுத்தறிவு என்ன சொல்கிறது? ஒருவர் எனக்காக ஏதேனும் பொருள் வாங்கினால் அதற்கான பணத்தை பெற்றுக் கொள்வார் என்று கூறுகிறது. அதனால்தான் முக்கியமான புத்தகங்கள் சிலவற்றை மட்டும் வாங்கி தருமாறு அவரிடம் கேட்டிருந்தேன். இவர் பணம் கேட்க மாட்டார், அன்பளிப்பாக தருவார் என்ற கூட்டத்திற்கு பின்னால் உள்ளதை பார்க்கும் புதிய பகுத்தறிவு எனக்கு முதலிலேயே இருந்திருந்தார். இன்னும் ஏராளமான புத்தகங்களை வாங்கி தருமாறு கேட்டேன். நல்ல அருமையான இலவச வாய்ப்பை தவறு வைத்திருக்கேன். அன்னை அறிவை நம்பாதே, ஆன்மாவை நம்பு என்கிறார். நானோ ஆன்மாவை நம்பாதே அறிவை நம்பு என்று செயல்பட்டு தேவையற்ற பிரச்சனையை உருவாக்கிக் கொண்டேன். பகுத்தறிவு அனுபவம் ஆகாது. முழு உண்மையை, முழு சத்தியத்தை அறிய பக அனுபவம் வேண்டும். தூய பகுத்தறிவை முழுமையாக பயன்படுத்தினார் நாம் இப்போது இருக்கும் நிலைகள் அனைத்தையும் விளக்கவல்ல அழகான, புரிவதற்கு சிரமமான வார்த்தைகள் இருந்து தத்துவ ஞானத்தை உருவாக்கலாம். மனித சுபாவத்திற்கு பொதுவாக தத்துவ ஞானம் மட்டுமே திருப்தி தந்துவிடாது. மனித சுபாவத்திற்கு கருத்தும் வேண்டும், நடைமுறை அனுபவமும் வேண்டும். அனுபவம் வராதவரை தத்துவ உண்மைகள், தத்துவ ஞானம் அர்த்தமற்றவை கூட தோன்றும். தத்துவ ஞானத்தை பகுத்தறிவால் விளக்க முடியும் என்றாலும் அது நம் புலன்களை தாண்டிய நிலையில் இருப்பதால் அந்த ஞானத்தை அனுபவமாக பெற அக அனுபவம் என்ற புலன் தேவைப்படுகிறது. சைக்காலஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் என்பதை மனோ அனுபவம், உள அனுபவம், அக அனுபவம் என்று பல வகைகளாக வெளியேற்றும். நாராயணமூர்த்தி, பில்கேட்ஸ், மைக்கேல் டெல் போன்ற மனிதர்கள் சாதாரண நிலையில் தொழில் செய்ய ஆரம்பித்து கோடிக்கணக்கில் ஏராளமாக சம்பாதித்திருக்கிறார்கள். எனவே நீயும் 100 கோடி சம்பாதிக்கலாம் என்று யாரேனும் என்னிடம் கூறினால் பகுத்தறிவு அதை ஏற்கக்கூடும். சில சந்தேகங்களை எழுப்பினாலும், என்னால் முடியுமா என்ற சந்தேகத்தை எழுப்பினாலும் நம் புலன்கள் அறியுமாறு வெளி உலகில் நாராயணமூர்த்தி, பில்கேட்ஸ் போன்றவர்கள் கோடிக்கணக்கில் சம்பாதித்த சாட்சியாக உள்ளனர். உலகமே பிரம்மம், படைப்பனைக்கும் சச்சிதானந்தம், நீயும் பிரம்மம், நீயும் சச்சிதானந்தம், நீ விரும்பினால் எதையும் அடையலாம். ஏனென்றால் பிரம்மமான நீதான் அனைத்தையும் படைக்கிறாய். நீ ஆதியும் அந்தமும் இல்லாதவன், நீ அனந்தமானவன், எனவே 100 கோடியை திறனாற்றலில் சம்பாதிக்கலாம் என்று தத்துவ ஞானத்தின் மூலம் யாரேனும் சொன்னால் கேட்பதற்கு நன்றாக இருந்தாலும் நம்மால் அதை முழுமையாக ஏற்க முடியவில்லை. 100 கோடி ரூபாய் நமக்கு அனுபவமாக அமைய வேண்டும், பணம் கைமேல் வர வேண்டும் என்று மனித சுபாவம் எதிர்பார்க்கிறது. பகுத்தறிவை 2 வகைகளாக பிரித்ததை போல சைக்காலஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் செயல்பாட்டை, அக அனுபவத்தின் செயல்பாட்டை கலப்புடைய அக அனுபவம் அல்லது புலன்சார் அக அனுபவம் என்றும், கலப்பச அக அனுபவம் அல்லது தூய அக அனுபவம் என்றும் 2 வகைகளாக பிரிக்கலாம். பகுத்தறிவிற்கும் அக அனுபவத்திற்கும் உள்ள வேறுபாடு எளிமையானது. பகுத்தறிவு புரிந்து கொள்ளும், உணராது. அக அனுபவம் உணரும், புரிந்து கொள்ளாது. மனம் பகுத்தறிவின் மூலம்தான் எதையும் புரிந்து கொள்ளும். மனம் அக அனுபவம் மூலம்தான் எதையும் உணர்ந்து கொள்ளும். புலன்களை பயன்படுத்தி பிறவற்றை, வெளியில் உள்ளவற்றை அனுபவித்து அறிவதை புலன்சார் அக அனுபவம் என்று சொல்லலாம். உதாரணமாக திருநெல்வேலியில் தயாராகும் இருட்டுக்கடை அல்வாவை சாப்பிட நினைக்கிறோம். நம் நாக்கு என்ற கருவி அந்த அல்வாவை தொடும்போது நாக்கில் உள்ள நரம்புகள் இது இனிப்பாக இருக்கிறது என்ற செய்தியை மூளைக்கும் மனசெனப்படும் புலனுணர்வு மனத்திற்கும் அனுப்புகிறது. உடனே திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா இனிப்பாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்கிறோம். இந்த புலன்சார் அக அனுபவம் இல்லை என்றால் அல்வாவின் இனிப்பை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும், எத்தனை புத்தகங்கள் வாசித்தாலும் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. சுய அக அனுபவம் எந்த கருவியும் இன்றி தன்னைத்தானே அறியும். உதாரணமாக நான் சுகமாக இருக்கிறேன் என்பதை உணர்கிறேன். வெளியே இருந்து ஒரு தூண்டல் வரும்போது மட்டும்தான் நான் சோகப்படுகிறேன் என்று கூற முடியாது. பல வருடங்களுக்கு முன்பு ஒருவர் செய்த துரோகத்திற்கு அவர் இப்போது என் முன்னால் இல்லை என்றால் கூட என்னால் சோகப்பட முடியும். அந்த கோபத்தை, எரிச்சலை என்னால் இப்போது உணர முடியும். எனக்குள் இருப்பதை, தன்னுள் இருப்பதை நேரடியாக அறிந்து கொள்வது தூய அக அனுபவம். புலன்சார் அனுபவத்தில் வெளியில் உள்ள பொருள் நம் புலன்களில் ஒன்றை தொட்டால்தான் அனுபவம் வரும். நான் 10 வருஷத்துக்கு முன்னால் அல்வா சாப்பிட்டேன், அது இனிப்பாக இருந்தது என்ற செய்தியால் இப்போது இனிப்பு சுவையை என்னால் அறிய முடியாது. ஆனால் தூய அக அனுபவத்தால் சம்பந்தப்பட்ட வெடி நபரோ, வெடி நிகழ்ச்சியோ இப்போது என் முன்னால் இல்லை என்றாலும் என்னால் கோபப்பட முடியும். பகுத்தறிவை விட அனுபவம், அக அனுபவம் மேலானது. தமிழ் திரைப்பட உலகத்தில் மிகவும் புகழ்பெற்று விளங்கிய சிவாஜி கணேசன் 23 வயது வரை ஒரு நாடக கம்பெனியில் வறுமையான சூழ்நிலையில் நாடக நடிகராக வேலை பார்த்து வந்தார். பெருமாள் செட்டியார் என்ற சிறிய சினிமா தயாரிப்பாளர் சிவாஜி கணேசன் நடித்த நாடகம் ஒன்றை பார்த்தார். சிவாஜி கணேசனின் நடிப்பாற்றல் பெருமாள் செட்டியாரை திகைப்பில் ஆழ்த்தியது. தான் வேறு, கதாபாத்திரம் வேறு என்ற உணர்வு இல்லாமல் தானே கதாபாத்திரமாக மாறியதோடு நாடகம் பார்த்தவர்களையும் பாத்திரமாகவே மாற்றிவிட்டதாக சொன்னார். இந்த அனுபவம் பெருமாள் செட்டியாருக்கு புதியதாக இருந்தது. அந்த சமயத்தில் பெருமாள் செட்டியார் ஏவிஎம் என்ற மிகப்பெரிய திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தில் பங்குதாரராக சேர்ந்து பராசக்தி என்ற திரைப்படம் எடுத்து திட்டமிட்டிருந்தார். ஏவிஎம் நிறுவனத்தின் தலைவரான மெய்யப்பர் செட்டியாரை சந்தித்த பெருமாள் பராசக்தி படத்திற்கு சிவாஜி கணேசன் என்ற புதுமுகத்தை கதாநாயகனாக கூற வேண்டும் என்றார். மெய்யப்பர் செட்டியாரோ அப்போது புகழ்பெற்று விளங்கிய கே ஆர் ராமசாமி என்ற நடிகரை கதாநாயகனாக நடிக்க வைத்து நடித்திருந்தார். இருந்தாலும் பெருமாள் சொன்னதும் சிவாஜி கணேசனை அழைத்து ஒரு சில நாட்கள் படப்பிடிப்பு நடத்தினார். எல்லோரும் வறுமையால் நெறிந்து போயிருந்த சுவாமியை பார்த்து கேலி செய்தனர். இவர் என்ன நடிகர், இவரெல்லாம் நடிகரானால் படம் ஓடுமா என்று கேட்டனர். மெய்யப்ப செட்டியாருக்கும் அந்த சந்தேகம் வந்துவிட்டது. அவர் பெருமாள் செட்டியாரை அழைத்து, சுவாஜியை நீக்கிவிடலாம், லட்சக்கணக்கில் பணம் போட்டு படம் எடுக்கிறோம், இதில் பரிசார்த்த முயற்சிகள் செய்யக்கூடாது என்றார். அதற்கு பெருமாள் செட்டியார் பதில் சொன்னார், நான் நாடகம் பார்த்த போது நான் பெற்ற அனுபவத்தை விளக்க என்னிடம் வார்த்தைகள் இல்லை. நீங்கள் சொல்வது பணம் போடுபவரின் பகுத்தறிவுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. ஆனால் பராசக்தி படம் வரலாற்றில் என்றென்றும் ரசிகர்களுக்கு அருமையான அனுபவம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். பணம் போட்டு படம் எடுத்தால் பெரிய நடிகர்களைத்தான் போட வேண்டும் என்ற பகுத்தறிவு தான் உங்களுக்கு முக்கியம் என்றால், சிவாஜி கணேசன் வேண்டாம் என்றால் நான் வியாபாரத்தில் இருந்து விலகிக் கொள்கிறேன் என்றார். ஏவிஎம் செட்டியார் தமிழகத்தின் மிகப்பெரிய செல்வந்தர்களில் ஒருவர். அவரோடு ஒப்பிட்டால் பெருமாள் செட்டியார் மிகவும் சாதாரணமானவர். ஏவிஎம் நிறுவனத்துடன் உள்ள வியாபார உறவை குறித்துக் கொள்ள தயாரானது எந்த பகுத்தறிவிற்கும் உட்பட்ட பெயரில்லை. தான் பெற்ற அக அனுபவத்தை நம்பிய பெருமாள் செட்டியார் பகுத்தறிவை விட்டுவிட தயாரானார். அவருடைய உறுதியை பார்த்த மெய்யப்ப செட்டியார் சரி, சிவாஜி கணேசன் இருக்கட்டும் என்று கூறிவிட்டார். படம் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது. சிவாஜியை வைத்து ஏவிஎம் நிறுவனம் பல படங்களை எடுத்தது. இந்த நிகழ்ச்சி மூலம் அக அனுபவம் பகுத்தறிவை விட வலிமையானது உயர்ந்தது என்று தெரிகிறது. பராசக்தி படம் வெளிவந்த சில காலத்திற்கு பெருமாள் செட்டியார் காஞ்சிபுரம் சென்று விட்டார். ஆனால் சிவாஜி தன் இறுதி காலம் வரை ஒவ்வொரு வருடமும் பொங்கல் என்று காஞ்சிபுரம் சென்று பெருமாள் செட்டியாருக்கு பரிசுகள் கொடுத்து நன்றி கூறி ஆசை பெற்று வந்தாராம். அவரது வெற்றிக்கு திறமையோடு நன்றி அறிதல் இந்த ஆன்மீக குணமும் காரணமாக இருந்திருக்கிறது. புலன்களை சார்ந்தே செயல்படும் பழக்கத்தை மனஸ் என்ற சென்ஸ் மைண்ட் என்ற புலன் மனத்தால் விளக்க முடியும், மாற்ற முடியும், தவிர்க்க முடியும். சில விலங்குகள் மிக மிக நீளமான கழுத்தோடு இருக்கின்றன. பரிணாம அறிஞர்கள் அந்த மிருகங்களின் மூதாதையர் வாழ்ந்த இடங்களில் மரங்கள் மிக உயர்ந்தமாக இருந்தன என்றும், அந்த இடங்களில் உள்ள இலைகளையும் கனிகளையும் உண்பதற்காக அவை முயற்சி செய்து வந்ததில் காலப்போக்கில் அவற்றின் கழுத்துக்கள் நீண்டுவிட்டன என்றும் கூறுகின்றனர். மனிதன் இதுபோல் பழக்கத்தினால் நேரடியாக அறியும் புலனை திறனை மறந்து ஐந்து புலன்களால் வெளி உலகை அறியும் பழக்கத்தை பெற்றுவிட்டான். அந்த பழக்கத்தை மாற்ற முடியும், அந்த பழக்கத்தை விட்டுவிட முடியும் என்று ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். பக்தர்கள் தங்கள் பிரச்சனை தீர அன்னையிடம் பிரார்த்தனை செய்யும் போது தங்கள் பழக்கத்தினால் இந்த வகையில் தான் பிரச்சனை தீர வேண்டும் என்று அவர்கள் மனம் எதிர்பார்க்கிறது. இப்பழக்கத்தை விட்டுவிட்டால்தான் அன்னை ஆனந்தத்திலிருந்து நமக்கு சரியான தீர்வை தர முடியும். மனசென்னும் புலன் மனத்தை கொண்டு நமக்கு இருக்கும் ஐந்து புலன்களுக்கு மேற்பட்ட புலன்களையும் வளர்த்துக் கொள்ளலாம். உதாரணமாக ஒரு பொருளின் எடையை துல்லியமாக அறிய வேண்டுமானால் நாம் எடை மாற்றும் கருவியை உபயோகிக்கிறோம். ஐம்புலன்களால் மட்டுமே வாழும் மனிதன் ஒரு பொருளை கையில் எடுத்து பார்த்து சுவாதாயமான எடையைத்தான் கூற முடியும். ஆனால் மனிதனால் ஒரு பொருளை கையில் எடுத்து அதன் அளவை துல்லியமாக கூறும் புலனை வளர்த்துக் கொள்ள முடியும். பொருளை தொடுவது ஒரு ஆரம்ப புள்ளிதான். துல்லியமான எடையை அணிவித்து அறிவது மனத்தின் புது புலன். ஆன்மீக உயர்வு கொண்ட பெரியவர்களால் ஒரு மனிதனை பார்க்கும்போது அவன் எதுவும் கூறாமலே அவனை பற்றி அறிந்து கொள்ள முடிவது இது போன்ற விசேஷ புலன்கள் இருப்பதால் தான். பக்தர்கள் அன்னைக்கோ ஆன்மீக குருவிற்கோ கடிதம் எழுதும் போது பல விஷயங்களை மறைத்து தான் எப்படி சிரமப்படுகிறேன் என்று மட்டுமே எழுதுவது வழக்கம். ஆனால் ஆன்மீக சக்தி உடையவர்களுக்கு கடிதத்திற்கு பின்னால் உள்ள உண்மை என்ன என்று தெரியும். அதனால்தான் பெரும்பாலான சமயங்களில் குருவிடமிருந்தோ அதை போன்ற சக்தி உடையவர்களிடமிருந்தோ வரும் பதில் நாம் எதிர்பார்ப்பதற்கு நேர்மாறாக நமக்கு பிடிக்காத முறையில் தீவிரமான ஆன்மீக முயற்சி எடுக்கும்போது எந்த பக்தராலும் இது போன்ற விசேஷ புலன்களை உருவாக்கி அதன் மூலம் செயல்பட முடியும். அருளின் சூழலில் இருப்பவர்களுக்கு இது போன்ற சிறப்பு புலன்கள் உருவாகிறது உண்டு. இது அவரவரது இயற்கையால் உருவாகிறதா அல்லது தானே உருவாயிட்டா என்பதை சம்பந்தப்பட்டவர்களிடம் கூற வேண்டும். உதாரணமாக திரு அசோகன் அருளின் சூழலில் இருப்பவர். சில சமயம் நாம் எதையோ நினைத்துக் கொண்டிருக்கும் போது அதற்கு தொடர்பில்லாத வேறொன்றை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். என்ன இப்படி சொல்கிறார் என்று அப்போது தோன்றும். ஆனால் சில நாட்கள் கழித்து பார்த்தால் அவர் சொன்னதுதான் சரியாக வந்திருக்கும். 16 வருடங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி. திரு அசோகன் சென்னை தியான மையத்தில் நீண்ட நேரம் தியானம் செய்து கொண்டிருந்தார். நான் வேறு ஏதோ செய்து கொண்டிருந்தேன். திடீரென்று என் அருகே வந்து ஒரு பக்தரின் பெயரை குறிப்பிட்டு அவருக்கு நீங்கள் இத்தனை 1000 பணம் தந்தீர்களா என்று கேட்டார். நீங்கள் கூறும் பக்தர் யார் என்றே எனக்கு தெரியாது. முன்பின் தெரியாதவருக்கு குறிப்பிட்ட தொகையை தந்தீர்களா என்று கேட்கிறீர்களே, இது சரியாகப்படவில்லை என்ற. நான் தியானம் செய்யும் போது நீங்கள் அவருக்கு பணம் கொடுப்பது போல் எனக்கு தோன்றியது. அது ஏற்கனவே நடந்து புரிந்திருந்த நிகழ்ச்சி போல் தோன்றியது. அதனால் தான் கேட்டேன் என்றார். விஷயம் மற்றவரை கூட்டேன். 15 நாட்கள் கழிந்தன. எதிர்பாராத சூழ்நிலையில் நான் அந்த பக்தரை சந்திக்க நேர்ந்தது. ஏதோ ஒரு காரணத்தால் அவருக்கு திரு அசோகன் குறிப்பிட்ட அதே தொகையை நான் தர நேர்ந்தது. என் புலன்களுக்கு புலப்படாத ஒன்று திரு அசோகனுக்கு புலப்பட்டது. அது போன்ற விசேஷ புலன்களை அருளின் சூழலில் இருப்பவர்களிடம் காண முடியும். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் உண்டு. அது என்னவென்றால், நான் பணம் கொடுப்பது போல் திரு அசோகன் காட்சி காண்பதற்கு பதிலாக எனக்கு பணம் வருவது போல் காட்சி கண்டிருந்தால் நன்றாக இருந்தது. இதுவரை நாம் ஆராய்ந்தவை எதையுமே புலன்களுக்கு அப்பாற்பட்டு ஆனால் பகுத்தறிவுக்கு உட்பட்ட உண்மைகளை அக அனுபவமாக தரும் திறன் இல்லாதவை. அவை நாம் இப்போது அறிந்ததை விட விரிந்த பரந்த விஷயங்களை நமக்கு தருகின்றன. ஆனால் தூய உண்மை, தூய சத்தியம் எப்போதுமே புலன்களை கடந்ததாகவே இருக்கிறது. பகுத்தறிவால் ஒரு உண்மையை அறிய முடியுமானால் அதை அனுபவம் மூலம் அறிந்து தெளிவதற்கு நிச்சயம் வழி இருக்கும். அந்த வழி உண்டாவதன் மூலம் அறிவதே knowledge by identity. உயர்ந்த நிலையில் இருந்து ஆராய்ந்தால் எல்லா அனுபவமும் knowledge by identity என்ற உண்டாகித் தரும் அனுபவமே, உண்டாகித் தரும் ஞானமே என்பது தெரியும். வாழ்வில் நடந்த நிகழ்ச்சி என்று நினைக்கிறேன். அவர் தெருவில் போகும்போது ஒரு மாட்டை அதன் சொந்தக்காரன் சவுக்கால் அதன் முதுகில் அடித்தார். அந்த சவுக்கடி தழும்புகள் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முதுகில் இருந்தன. ராமலிங்க வள்ளலார் வெயிலில் ஒரு வயலோரமாக நடந்து செல்லும் போது வாடி கிடந்த பயிர்களை கண்டார். தானும் வாடி போவதை உணர்ந்தார். இவர்களை போன்ற பெரியவர்கள் இந்த ஜீவன் வளர்ந்து பறந்து விரிந்து தங்களை சுற்றி உள்ளவற்றையும் தாங்களாகவே உணர்ந்ததால் இந்த அனுபவங்கள் ஏற்படுகின்றன. பக்தர்களாகிய நாம் பிற எல்லோருமே நாம் தான் என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டால் நம் அருகே இருக்கும் பக்தர் உயர்வு பெற்றால் அந்த உயர்வு ஆணாகவே நமக்கு வரும். அதனால்தான் அடுத்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கூறுவது. அப்படி நடக்க வேண்டும் என்றால் நம் ஜீவியம் அந்த அளவிற்கு அகந்தியை விட்டு விரிவடைய வேண்டும். குரு தன் சீடர்களை எல்லாம் தன் பகுதிகளாகவே அறிவார். எனவே சீடன் தவறு செய்தால் அது குருவை பாதிக்கும். குரு யோகத்தில் உயர்வடைந்தால் சித்தி பெற்றால் சீடனின் முயற்சி இல்லாமலே அந்த சித்தியின் பலன் சீடனுக்கு வருகிறது. நாம் குருவாக ஒருவரை ஏற்றுக்கொண்டோம் என்றால் நாம் செய்யும் சிறு சிறு தவறுகள் கூட குருவை பாதிக்கும். அதனால்தான் நாம் எந்த நேரமும் ஆன்மீக விழிப்புணர்வோடு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர் சென்றதின் அன்னை கூறினார். அவர் சிமெண்ட் மூட்டை பற்றி பேசும்போது அவரோடு ஒன்றாக கலந்து பார்த்தேன். பாதி மூட்டைகள் அவர் வீட்டுக்கு போவது எனக்கு தெரிந்த வேண்டும். ஆன்மீக சக்தி பெற்றவர்களிடம் நாம் உண்மைகளை மறைத்து பேசினாலும் அவர்களிடம் ஒன்றாகி அறியும் புலம் இருப்பதால் உண்மைகளை உடனே அறிந்து கொள்வார்கள். தங்கள் பெருந்தன்மையால் நம் பொய்யை சுட்டி காட்ட மாட்டார்கள். ஆனால் நாமோ சாமர்த்தியமாக நடந்து கொள்வதாக நினைத்துக் கொள்வோம். அடுத்த கருத்து, உள்ளிருப்பை பற்றிய ஞானம் கொள்கலனை பற்றிய ஞானத்தில் அடங்கியுள்ளது. இது வேதாந்த ஞானத்தின் முக்கியமான கருத்து. இந்த கருத்தை முன்னிட்டு தான் வேதாந்தம் பிரபஞ்சத்தை பற்றிய ஞானத்தை ஆத்மாவை அறிவதன் மூலம் பெற விளைந்தது. உடல் ஆரோக்கியமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நாம் அறிந்தால் உடல் என்ற கொள்கலனுக்குள் இருக்கும் உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்கிறோம். கம்ப்யூட்டர் சரியாக வேலை பார்க்கிறது என்று அறிவதன் மூலம் கம்ப்யூட்டர் என்ற கொள்கலனுக்குள் கம்ப்யூட்டர் என்ற பெட்டிக்குள் இருக்கும் ஹார்ட் டிஸ்க், ப்ராசஸர், மதர் போர்ட், மெமரி போன்ற பகுதிகள் எல்லா பொருட்களும் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்று அறிகிறோம். ஆத்மா பிரபஞ்சத்தின் உடல், ஆத்மாவினுள் பிரபஞ்சம் உள்ளது என்று கூறும் வேதாந்தம் ஆத்மாவை அறிந்தால் பிரபஞ்சத்தை அறிய முடியும் என்று கூறுகிறது. தன்னை அறிந்து அதன் மூலம் பிரபஞ்சத்தை அறிவது வேதாந்த ஞானம் என்று சுருக்கமாக கூறலாம். அந்த வேதாந்த ஞானத்தை அடையத்தான் பகுத்தறிவு, அக அனுபவம், ஒன்றாக்கி பெறும் ஞானம், நேரடி ஞானம் போன்ற வழிமுறைகளை வேதாந்தம் பயன்படுத்துகின்றது. அவற்றைத்தான் ஸ்ரீ அரவிந்தர் இந்த அத்தியாயத்தில் விளக்கிக் கொண்டிருக்கிறார். மேல் உலகம் சூப்பர் கான்ஷியன்ஸ், முடிமயமானது. கீழ் உலகம் சப்கான்ஷியன்ஸ், வாழ்வாலானது. நேரடி ஞானம் என்று இன்ட்யூஷன் இரண்டிற்கும் பொதுவானது. எல்லாமே பிரம்மம் என்று நமக்கு தெரியும், ஏற்கனவே தெரியும். அப்படியானால் சூப்பர் கான்சியன்ஸ் எனப்படும் மேல் உலகமும் சப்கான்சியன்ஸ் எனப்படும் கீழ் உலகமும் இறைவனின் பிரதிபலிப்புகளே. இன்ட்யூஷன் எனப்படும் நேரடி ஞானம் இரண்டிற்கும் பொதுவானது. ஆன்மீக பரிணாமத்தின் மூலம் நாம் வாழ்வாகிய கீழ் உலகத்திலிருந்து ஒளிமயமான மேல் உலகத்திற்கு போக வேண்டும், அல்லது மேல் உலகத்தை கீழ் உலகிற்கு கொண்டு வந்து இரண்டையும் ஒன்றாக்க வேண்டும், பூலோக சுத்தமாக்க வேண்டும். இதை நடைமுறையில் எப்படி செய்வது? வாழ்வு செயல்களால் நிறைந்திருக்கிறது. காலையில் எழுந்ததும் முகம் கழுவுவது என்ற செயலில் ஆரம்பித்து இரவு தூங்கப் போகும் வரை செயல்கள் நம் வாழ்வில் இருந்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு செயலையும் சமர்ப்பணம் செய்தால் செயலில் மறைந்திருக்கும் ஞானம் வெளிப்படும். இன்னொரு வகையாக சொல்வதென்றால் சமர்ப்பணமான செயல் பரமனின் செயலாகிவிடுவதால் ஒளி வெளிப்படும். மேல் உலகையும் கீழ் உலகையும் இணைக்கும் கருவிகளாக பகுத்தறிவும் புலம் மனமும் செயல்பட்டு சிறைப்பட்ட ஞானத்திற்கு விடுதலை அளிக்கும் என்று வேதாந்த ஞானம் கூறுகிறது. பக்தர்களாகிய நாம் பகுத்தறிவையும் புலன் மனத்தையும் நம்பாமல் ஸ்ரீ அரவிந்தர் கூறும் சமர்ப்பணத்தை கை கொண்டால் மேல் உலகமும் கீழ் உலகமும் இணைந்து பூலோக சுகம் உண்டாகும் என்று ஸ்ரீ அரவிந்த ஞானம் கூறுகிறது. வேதாந்த ஞானத்தின் கடைசி கருத்து தூய இருப்பு என்கிற சத்பிரமம் பற்றியது. சத்பிரமம் புலன் மனத்திற்கும் புலன் அனுபவத்திற்கும் அப்பாற்பட்டது. நம்பிக்கையும் ஆர்வமும் இருந்தால் எப்போதோ ஒரு சமயம் அகக்கதவுகள் ஒரு வினாடி திறந்து சத்திய குழம்பில் தரிசனம் கிடைக்கும் என்று லைட்டிவேன் கூறுகிறது. ஸ்ரீ அரவிந்தர் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் என்ற தலைப்பில் லைட் டிவைனில் சத்ரமம் பற்றி ஒரு அத்தியாயமே எழுதியிருக்கிறார். நம்மிடம் தளராத உறுதியும் அணையாத ஆர்வமும் வளரும் நம்பிக்கையும் இருந்தால் சத்ரமத்தை நோக்கிய நமது பயணத்தில் புலன் மனத்தை கடந்த முதல் சக்தியான நேரடி ஞானம் நமக்கு கிடைக்கும். நேரடி ஞானமே நம் முதல் குரு. இன்ட்யூஷன் என்ற ஆங்கில வார்த்தைக்கு இணையாக வேறு தமிழ் சொற்கள் இருந்தாலும் பரம்பொருள் என்ற புத்தகத்தில் ஸ்ரீ கர்மயோகி நேரடி ஞானம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதால் நானும் அதே வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறேன். அன்றாட வாழ்வில் நம் மனம் எத்தனையோ வகைக்கு செயல்படுகிறது. அந்த மனத்தின் செயல்களில் பொதுவாக இன்ட்யூஷன் எனப்படும் நேரடி ஞானம் வெளிப்படுவதில்லை. நேரடி ஞானம் நம் மேல் மனத்தால் திரையிடப்பட்டு திரையிடப்பட்டு மறைந்திருக்கிறது. எப்போதோ ஒரு சமயம் உயர்ந்த நேரடி ஞானம் வெளிப்பட்டு இறைவனின் ஒளிமயமான செய்தியை நமக்கு சொல்லிவிட்டு மீண்டும் திரைக்கு பின்னே மறைந்து கொள்கிறது. அப்படி கிடைக்கும் செய்தியை நம் தாழ்ந்த பகுத்தறிவு ஆராய்ந்து அதனால் நமக்கு என்ன பலன் என்று புரிந்து கொள்ள முயல்கிறது. அன்னையை ஏற்றால் மனிதன் இறைவனாகலாம் என்ற உயர்ந்த செய்தி காதில் இருந்தால் நம் பகுத்தறிவு அப்படிப்பட்ட அன்னையின் சக்தியை உபயோகித்து எப்படி நான் வைரவளையன் ஆகலாம் என்று ஆராய். பகுத்தறிவு கேட்பதில் ஒரு தவறும் இல்லை, அப்படி செய்வது அதன் இயல்பு. ஆனால் ஞானத்தை தேடுபவர்கள் பகுத்தறிவிற்கு அடுத்த கட்டத்திற்கு போக முயல வேண்டும். நேரடி ஞானம் தோற்றத்திற்கு பின்னால் உள்ளவற்றை நாம் அறிந்தவைகளுக்கு அப்பாற்பட்டவற்றை நேரடியாக அறிந்து நமக்கு தெரிவிக்கும். நேரடி ஞானம் முரண்பாடுகளை பற்றியோ காரண காரியங்களை பற்றியோ அனுபவம் கூறும் மருத்துவ மொழிகளை பற்றியோ சிறிதும் கவலைப்படாது. ஏனென்றால் நேரடி ஞானம் தான் எதனோடு தொடர்பு கொள்கிறதோ அதாகவே மாறிவிடுவதால் அது அறிவது பகுத்தறிவு அறிவதை விட சரியாகத்தான் இருக்கும். பக்தர் ஒரு வியாபாரியிடம் அவரது வியாபாரத்தை உயர்த்துவது பற்றி பேசிக் கொண்டிருந்தபோது, உங்கள் வியாபாரத்தில் ஒரு நாளில் அதிகபட்சம் எவ்வளவு விற்பனை நடந்திருக்கும் என்று கேட்டார். என் வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் 50,000 ரூபாய்க்கு விற்பனை நடந்திருக்கிறது, மற்றபடி தினமும் 5,000 முதல் 10,000 வரைதான் வியாபாரம் நடக்கும், வருட வியாபாரம் 20 லட்சம் என்றார் அந்த வியாபாரி. நேரடி ஞானமுடைய இந்த பக்தர் தமது காலில் விழுந்த பொதுவாக 5,000 முதல் 10,000 வரைதான் விற்கும் இந்த பகுத்தறிவின் வாதத்தை பகுத்தறிவு எழுப்பும் அனுபவத்தின் மறுப்பு மொழியை பொருட்படுத்தவில்லை. தினமும் உச்சத்தொகையான 50,000 விற்றால் ஒரே வருடத்தில் 1.5 கோடியாக வியாபாரம் வளரும் என்றார் பக்தர். அவர் பொதுவாக எதையும் அளவில்லாமல் தான் பேசுவார். அவர் நேர்மறையான உயர்வை மட்டுமே அகக்காட்சியாக கண்டார், நேரடி ஞானமாக கண்டார். பக்தர் கூறியது நம்ப முடியாத விஷயமாக இருந்தாலும் வியாபாரி மறுத்தியதும் கேட்கவில்லை. அதே வருடம் அவரது வியாபாரம் 20 லட்சத்திலிருந்து 2 கோடியாக மாறியது. இயற்கையைப் போல வலிமையுடைய நேரடி ஞானம் உருவமற்ற இறைவனுக்கு உருவத்தை தர சொல்லி வற்புறுத்துகிறது. வியாபாரி முன்னேற முடியும் என்பதை நேரடி ஞானத்தால் உணர்ந்த பக்தர் அவரை தினமும் 50,000 விற்க சொல்லி அவரது முன்னேற்றத்திற்கு நம் புலன்களுக்கு புரியும் வகையில் உருவம் தருகிறார். 50,000 என்ற உருவத்தை தருகிறார். நேரடி ஞானம் மிக உயர்ந்த செய்திகளை நமக்கு தரவல்லது. மிகப்பெரிய ஞான செய்திகளை தரக்கூடிய நேரடி ஞானம் நம் மேல் மனத்திற்கு மிக மிக அருகிலேயே உள்ளது. உபநிஷதங்கள் எத்தனையோ 1000 வாக்கியங்களை சொன்னாலும் அவற்றில் 4 மட்டுமே மகா வாக்கியங்களாக போற்றப்படுகின்றன. ஜீவியமே பிரம்மம், நீயே அது, நான் பிரம்மம், எல்லாமே பிரம்மம், இந்த ஆத்மாவும் பிரம்மம் என்ற 4 மகா வாக்கியங்களே மிக முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. இவற்றில் ஜீவியமே பிரம்மம் என்பதை தவிர்த்த பிற 3 மகா வாக்கியங்களும் நேரடி ஞானத்தால் தரப்பட்டவை என்று ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஞான செய்திகளை தரக்கூடிய நேரடி ஞானம் நம்மிடம் நமக்குள் நமக்கு அருகே உள்ளது. நெடுங்காலத்திற்கு முன்னால் ஒரு சீரன் தன் குருவிடம் பிரம்மம் என்றால் என்ன என்று கேட்டார். ஜீவியமே பிரம்மம் என்றார் குரு. அதை லட்சண வாக்கியம் என்று கூறலாம். லட்சண வாக்கியம் என்றால் ஒரு பொருளின் தன்மையை பற்றி கூறுவது, டெஃபினிஷன் என்றார். அதை பற்றி நெடுநாட்கள் சிந்தித்த சீரன் தன் குருவிடம், ஐயா எனக்கு ஜீவியம் இருக்கிறதே, ஜீவியமே பிரம்மம் என்கிறீர்கள், அப்படியானால் அதன் பொருள் என்ன என்றார். குரு, உன்னிடம் ஜீவியம் இருக்கிறார், நீ பிரம்மம் என்றார். இது உபதேச வாக்கியம். உபதேச வாக்கியம் என்றால் லட்சண வாக்கியத்தில் வரையறை செய்யப்பட்ட பொருளை பற்றி விளக்கம் கூறுவது. குரு கூறிய உபதேச வாக்கியத்தை சீரன் சில நாட்கள் தீவிரமாக தியானம் செய்தார். அவனுடைய மனம், உயிர், உடல் ஆகியன நாங்கள் பிரம்மமே என்பதை வளர்ந்தன. தான் பிரம்மம் என்பதை அனுபவமாக உயர்ந்தார். குருவிடம் ஓடி சென்று நான் பிரம்மம் என்றார். இது அனுபவ வாக்கியம். பகிர்ந்து போன குரு எல்லாமே பிரம்மம், அந்த ஆன்மாவும் பிரம்மமே என்றார். நான் இப்போது கூறிய நான்கு மகா வாக்கியங்களும் ஒவ்வொரு வேதத்தின் உபதேசத்தில் சொல்லப்பட்டது. ஸ்ரீ அரவிந்தர் கூறும் இறை வாழ்வை தவிர இந்த இறை வாழ்வு அடிப்படையாக கொண்ட மகா வாக்கியங்கள் உதவுகின்றன. எந்த ஆன்மீக தத்துவத்தையும் ஞான கருத்தையும் பெற்றுக்கொள்ள அறிதல், சிந்தனை, அனுபவம், பயிற்சி ஆகியன அவசியமாகின்றன. சத்சங்கத்தில் அல்லது ஞான சபை, ஞான விவாத சபை எனப்படும் சட்டத்தில் நாம் காதில் விழுவதை பற்றி சிந்திக்க வேண்டும். சிந்தித்து தெளிவு பெற்றதும் அதை ஒருமுறையேனும் அனுபவத்தில் காண வேண்டும். அறிவும் அனுபவமும் இணைந்து ஞானமானத்தின் அதை நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்த வேண்டும். வீரியமே பிரம்மம், நீ பிரம்மம், நான் பிரம்மம், எல்லாம் பிரம்மம் என்பதை எப்படி நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்துவது? அடுத்த முறை அரைகுறையாக ஒரு காரியத்தை செய்யும் போது, ஒரு பொய் சொல்லப்படும் போது, பிறர் மீது எரிச்சல் படும் போது, பிறரை பற்றி கேலியாக பேசும் போது, நான் ஸ்ரீ அரவிந்தராக, அன்னையாக, ஸ்ரீ கர்மயோகியாக, பிரம்மமாக இருந்தால் இப்படி செய்வேனா என்று சிந்திக்க வேண்டும். உயர்ந்த ஜீவியமே பிரம்மம், நான் பிரம்மம், நீ பிரம்மம், எல்லாம் பிரம்மம், எனவே நான் ஒளிமயமான காரியங்களை மட்டுமே செய்வேன், இருளின் கைப்பாவையாக இருக்க மாட்டேன் என்ற முடிவோடு செயல்பட வேண்டும். மகா வாக்கியங்கள் நமக்கு தந்த இன்ட்யூஷன் எனப்படும் நேரடி ஞானம் நம் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது. அளவுகளை ஏற்படுத்தும் அறியாமை நிரம்பிய வேல் மனத்தில் எண்ணங்களை ஏற்படுத்தும் சலனங்களை சிறிது நிறுத்தினால் ஏதோ ஒன்று புலப்படுவது போல இருக்கும். அதுவே நேரடி ஞானம் எனப்படுவது. நேரடி ஞானம் நமக்கு தரும் செய்திகளை பின்பற்றுவது, பகுத்தறிவோடு பின்பற்றுவது ஜீவிய உயர்வில் முதல் கட்டமாகும். நேரடி ஞானம் உயர்ந்ததாக இருந்தாலும் அது மனம் என்னும் குறையுள்ள கருவி மூலம் வெளிப்படும் போது விளைவுகள் பல சமயங்களில் தவறாக போய்விடுகின்றன. நேரடி ஞானம் திரைமறவிலிருந்து செயல்படுகிறது. மனிதன் தன் மேல்மனம் மூலமே உலகோடு தொடர்பு கொள்கிறார். நேரடி ஞானம் மனிதன் மனத்தோடும் அவனது மனசாட்சியின் மூலமும் தொடர்பு கொள்கிறது. உலகோடு தொடர்பு கொள்ளும் மனித மனம் அறியாமையில் இருக்கிறது. அது முழுமையிலிருந்து விலகிய குறைபாடுள்ள கருவி. நேரடி ஞானம் மனம் என்னும் குறையுள்ள கருவி மூலம் வெளிப்படும் போது விபரீதமான விளைவுகள் பார்த்து சமர்ப்பணம் செய்தால் பிரச்சனை தீரும், வாய்ப்பு பலிக்கும் என்பது எவ்வளவு உயர்ந்த கருத்தாக இருந்தாலும் நம்மிடம் அகந்தையும் விருப்பு வெறுப்புகளும் நிரம்பி வருவதால் சமர்ப்பணம் செய்ய முடியவில்லை. நம் குறைகளால் சமர்ப்பணம் செய்யாமல் அது பலிக்கவில்லை என்று நினைக்கிறோம். அதே சமயம் நம்மால் செய்ய முடியாததை அடுத்தவரை செய்ய சொல்லி கூச்சம் இல்லாமல் அறிவுரைக்கு பயணமாகும். இது மனித மனத்தின், மனித சுபாவத்தின் தன்மை. மின்சாரம் மிகவும் பயனுள்ள சக்தி என்றாலும் மின் விசிறி பழுதுபட்டிருந்தால் மின் விசிறி சுற்றாது. மின்சாரத்தால் நமக்கு பலன் இல்லாமல் போய்விடுகிறது. அமெரிக்காவிலிருந்து நோட்புக் கம்ப்யூட்டர் வாங்கி கொண்டு வந்தாலும் அதை நேரடியாக இந்தியாவில் பயன்படுத்த முடியாது. மின்சாரத்தை இந்தியாவின் அமைப்புக்கு ஏற்ப மாற்றித்தரும் அடாப்டர் என்ற சிறிய கருவி இருந்தால்தான் அமெரிக்க கம்ப்யூட்டரை பயன்படுத்த முடிகிறது. நம் உடல், உணர்வு, மனம் ஆகிய கரணங்களில் அறியாமை, பிரிவினை போன்ற குறைகள் இருப்பதால் நம்மால் இன்ட்யூஷன் என்ற நேரடி ஞானத்தை பெரும்பாலும் பயன்படுத்த முடியவில்லை. நம் மனம் காரண காரியங்கள், தர்க்கம் ஆகியவற்றை ஒட்டி செயல்படுவதால் தூய பகுத்தறிவு மனிதனுக்கு, விஞ்ஞானிக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. தூய பகுத்தறிவும் பல சமயங்களில் மனத்தால் வாழும் மனிதனுக்கு நடைமுறை சிக்கல்களை உருவாக்கி விடுகின்றனர். எனவே அவன் புலன்சார் பகுத்தறிவையே பயன்படுத்துகிறான். சுமார் 800 வருடங்களுக்கு முன்னால் இந்தியாவை முகமது பின் துக்ளக் என்ற முகமதிய மன்னன் ஆண்டு வந்தார். துக்ளக்கிற்கு உன்னதம் உண்டு, அதை சிறிது மனப்பிரிவு என்று கூட கூறலாம். துக்ளக் தியானத்தின் போது தனக்கு இறைவனிடமிருந்து நேரடியாக செய்திகள் வருவதாக நம்பினார். தனக்கு இன்ட்யூஷன், நேரடி ஞானம் உண்டு என்று நம்பியதோடு இல்லாமல் பிறரையும் அதை நம்ப சொன்னார். அவருக்கு நேரடி செய்தி எது வந்தாலும் உடனே செயல்படுத்தி விடுவார். அதனால் அவர் குடிமக்கள் பட்டப்பாடு செஞ்ச நெஞ்சம் அல்ல. ஒரு நாள் தியானத்தின் போது இந்தியாவை சுற்றி இருக்கும் நாடுகளை வெல்ல வேண்டும், நாட்டை விரிவுபடுத்த வேண்டும் என்ற நேரடி ஞான செய்தி கொண்டதாக உண்மக்கள் படித்த திட்டத்திற்கு உடனே அமைச்சரை அழைத்து பக்கத்தில் உள்ள நாடுகளில் வளமான நாடு எது என்று கேட்டார். அமைச்சர், தென்புற கடலை தாண்டினால் இலங்கை என்ற மிக வளமான நாடு உள்ளது. இந்தியாவிலிருந்து வெகு காலத்திற்கு முன்பு ராமன் என்ற அயோத்தி நாட்டு இளவரசன் இலங்கை மீது படையெடுத்து அதன் மன்னனான ராவணனை வென்றதாக இந்துக்கள் சொல்கிறார்கள் என்றார். ராமன் எப்படி கடலை தாண்டினான் என்று புத்தகம் கேட்டார். அவர் குரங்குகளின் உதவியோடு பாலம் கட்டி கடலை கடந்தார் என்றார் அமைச்சர். அந்த பாலம் இங்கே என்று புத்தகம் கேட்டார். அது கடலில் விழுந்து விட்டது, இப்போது இல்லை என்றார் அமைச்சர். குரங்குகளுக்கு என்ன தெரியும், அவை ஒழுங்காக பாலம் கட்டியிருக்காது, அதனால்தான் பாலம் கீழே விழுந்துவிட்டது. நம் வீரர்களை வைத்து உடனே நல்ல பாலம் கட்டுங்கள், நாம் இலங்கைக்கு சென்று அதை விரும்ப முடியாது. துக்ளக் தர்பாரில் அவர் பேச்சை மறந்து பேசினால் பேசியவர்களின் தலை உடல் மேல் தரிக்காது. எனவே முசாக்கணம் என்று தெரிந்தும் அமைச்சர் 3 லட்சம் வீரர்களை கடலில் கல்லையும் மண்ணையும் போட்டு நிரப்பச் சொன்னார். ஒரு வருடம் ஆகியும் ஒரு அடி கூட பாலம் உருவாகவில்லை. துக்ளக்கோ தினமும் பாலம் என்ன ஆயிற்று என்று கேட்டு அமைச்சரை தொந்தரவு செய்து கொண்டிருந்தார். அமைச்சருக்கு நேரடி ஞானம் இல்லை என்றாலும் பகுத்தறிவு உண்டு. எனவே அமைச்சரே 2 கப்பல் நிறைய தங்கத்தையும் விலை உயர்ந்த நவரத்ன கற்களையும் நிரப்பினார். துக்ளக் படையெடுக்கப் போகிறார் என்று பயந்து போன இலங்கை மன்னன் கப்பமாக அவற்றை அனுப்பியதாக துக்ளக்கிடம் பேசினார். மறைந்து போன துக்ளக் பாலம் கட்டியது போதும் என்று கூறிவிட்டு தன் மாபெரும் வெற்றியை கொண்டாட ஒரு தேர்தலையும் கட்டினார். அது இன்னமும் கூட இருப்பதாக கேள்வி. பகுத்தறிவு இல்லாததால் நல்ல எண்ணம் தோன்றினாலும் தன் பணத்தை தானே கப்பமாக பெற்றுக் கொள்ள நேர்ந்தது. மற்றொரு சமயம் தலைநகரம் என்றால் நாட்டின் நடுவே இருக்க வேண்டும் என்ற நேரடி ஞானத்தை தனக்கு கிடைத்ததாக நினைத்தார். அவருக்கு தோன்றிய எண்ணம் மிகவும் சரியானதுதான். தேசத்தின் 1 கோடியில் டெல்லி இருக்கிறது. தகவல் தொடர்பு வசதிகள் குறைவாக இருந்த அந்த காலத்தில் நாட்டின் நிறைவு தலைநகரம் இருப்பதுதான் நாட்டிற்கு நல்லது. ஆனால் தூய பகுத்தறிவோ புலன்சார் பகுத்தறிவோ இல்லாமல் உடனடியாக டெல்லியில் இருக்கும் அனைவரையும் இந்தியாவின் நடுவே இருக்கும் தேவகிரி என்ற ஊருக்கு போகச் சொல்லி துக்ளக் இனிமேல் தேவகிரி தவலதாபாத் என்ற நகரின் தலைநகரமாக இருக்கும் என்றார். அதனால் மக்கள் படாத பாடுபட்டனர், நாட்டுக்கு பெரிய நஷ்டம் உண்டாயிற்று. 2 வருடங்கள் கழித்து துக்ளக் மறுபடியும் எல்லோரையும் டெல்லிக்கு மாற சொல்லிவிட்டார். துக்ளக் மிகவும் பிரிவான இருந்தவர் என்றால் தலைநகரம் நடுவில் இருக்க வேண்டும், நாட்டின் நடுவில் இருக்க வேண்டும், டெல்லியை மாற்றியது தவறாக போய்விட்டது, பேசாமல் என் நாட்டை பெரிதாக்கினால் டெல்லி நாட்டின் நடுவே தானாகவே வந்துவிடும் என்ற நேரடி செய்தி. உடனே 100,000 வீரர்களை அழைத்து நீங்கள் எல்லோரும் சீனாவுக்கு சென்று அதை ஜெயித்து நம் நாட்டோடு சேர்த்து விடுங்கள் என்றார். இமயமலையை தாண்டி எப்படி சீனா போக முடியும்? பனியால் உறைந்து கிடந்த இமயமலையிலே அத்தனை வீரர்கள் மறைந்துவிட்டனர். துக்ளக் சோழால் நாணயம் அச்சிட்ட கதை, பாரசீகத்தின் மீது கடைகெடுத்த கதை என்று நேரடி ஞானத்தோடு அவர் கூறிக்கொண்டார். நேரடி ஞானம் என்று நேரடி ஞானத்தோடு பகுத்தறிவிருந்து செயல்பட்ட கதைகள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். அவரை பற்றி கிட்டத்தட்ட இதுபோல் 2000 கதைகள் இருக்கின்றன. உயர்ந்த ஞானத்தால் உண்டான எண்ணங்களை பகுத்தறிவிருந்து செயல்படுத்தியதற்கு துக்ளக்கை விட சிறந்த உதாரணம் குறைத்து இருக்க முடியாது. ஸ்ரீ கர்மயோகி கூறும் உயர்ந்த கருத்துக்களை பின்பற்றும் நாமும் பல சமயங்களில் மோமதத்தின் துக்ளக் போலத்தான் நடந்து கொள்கிறோம். நேரடி ஞானம் உயர்ந்தது, அதை விட சற்று தாழ்ந்தது தூய பகுத்தறிவு, அதையும் விட சற்று தாழ்ந்தது புறம்சார் பகுத்தறிவு. தாழ்ந்தது என்பதால் அதை விலக்கிவிடக் கூடாது. ஒவ்வொருவருக்கும் வாழ்வு ஒவ்வொரு வகையாக அமைந்துள்ளது. ஒவ்வொரு பக்தரும் தங்கள் சூழ்நிலையை ஒட்டி காமன் சென்ஸ் எனப்படும் பொது புத்தியை உபயோகப்படுத்தி புலன்சார் பகுத்தறிவையோ தூய பகுத்தறிவையோ நேரடி ஞானத்தையோ பயன்படுத்த வேண்டும். அகதரிசனம் பெற்ற பாரதியார் தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் போன்றதையே நந்தலாலா என்று பாடினார். அது பாரதியாருக்கு சரிதான். அந்த அகதரிசனம் இல்லாமல் நான் நந்தலாலாவை தீண்டப் போகிறேன் என்று தீக்குள் என் விரலை விட்டால் என் விரல் அருகிவிடும். என் புலன்சார் பகுத்தறிவை அது தாழ்ந்தது என்றாலும் அதை இங்கு நான் அவசியம் பயன்படுத்தித்தான் வேண்டும். முகமது காசின் என்ற பாரசீக தளபதிதான் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த முதல் முகமதிய தளபதி, 20 வயதான இளைஞன், 1300 வருடங்களுக்கு முன்பு சிந்து பிரதேசத்தின் வழியே இந்தியாவிற்கு நுழைந்து பல நாடுகளை வரிசையாக வென்று கொண்டே வந்தார். அப்போது ராஜபுதனம் பல சிறிய தேசங்களாக கிளந்து கிடந்தது. எல்லோரும் புரிந்த மன்னர்கள், அவர்களுக்கிடையே பங்காளி சண்டை, ஒருவருக்கொருவர் ஜென்ம விரோதி. அவர்களில் ஒருவரான பப்பா ரவல் என்ற மேவார் மன்னருக்கு திடீரென ஒரு எண்ணம், நேரடி ஞானம் தோன்றியது. ராஜபுதனத்து மன்னர்கள் சுமூகமாக்கி எல்லோரும் ஒன்று திரண்டால் மாபெரும் படையோடு வரும் காசிமை எதிர்க்க முடியும் என்று தோன்றியது. ஆனால் பப்பா ரவலின் அமைச்சர்கள் சிரித்தனர். இது பகுத்தறிவிற்கு சிறிதும் ஒத்து வராத காரியம். நம்மை காசிம் ஜெயிக்கப் போகிறான் என்று தெரிந்தால் நம் பங்காளிகளே காசிமிற்கு உதவி செய்வார்கள். நாம் தோற்றால் காசிமை விட நம் அண்ணன் தம்பிகளை தான் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். ராஜபுதனத்து மன்னர்களுக்குள் இருக்கும் 1000 ஆண்டு பகை ஒரே நாளில் தீர்ந்து சுமூகமாகிவிடும் என்பது பகுத்தறிவிற்கு ஒத்து வராது என்றார். ஆனால் பப்பா ரவல் மனம் தளரவில்லை. தன் அகத்தூய்மையை அதிலிருந்து புறப்பட்ட நேரடி ஞானத்தை நம்பி தன் பங்காளிகளை சந்தித்து பேசினார். முதலில் விரோதம் பாராட்டிய பங்காளி ராஜபுத்திர சித்தவர்கள் பின் நல்லுறவை ஏற்று சுமூகமாயினர். பப்பா ரவலையே தங்களின் படையின் தலைவராக்கினர். அப்போது பப்பா ரவலின் எல்லைக்கு வந்துவிட்ட காசிம், உனக்கு ஒரே ஒரு நாள் அவகாசம் தருகிறேன், அதற்குள் என் நிபந்தனைகளை ஏற்று சரணடைந்து உயிர் வைத்துக் கொள் என்று பப்பா ரவலுக்கு தகவல் அனுப்பினார். ஒற்றுமையாகி ஒன்று திரண்டு விட்ட ராஜபுத்திர படைகளின் தலைவரான பப்பா ரவல் முகமது காசிற்கு பதில் அனுப்பினார். அந்நியனான நீ அத்துமீறி இந்தியாவிற்கு நுழைந்து விட்டாய். உனக்கு ஒரே ஒரு மணி நேரம் அவகாசம் தருகிறேன், அதற்குள் நீ உன் படையை திருப்பி எடுத்துக்கொண்டு உன் தாய் நாட்டை நோக்கி நடக்க வேண்டும். இல்லை என்றால் நீ போரில் தோற்றாலும் உன்னை சிந்து எல்லை வரை துரத்தி வந்து விரட்டி அடிப்பேன் என்று பப்பா ரவல் அனுப்பிய கடிதத்தை கண்ட காசிமுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது. கடுமையான போர் நடந்தது. காசிம் படுத்தோடி அடைந்தார். சொன்ன சொல் தவறாக பப்பா ரவல் மேவாரிலிருந்து சிந்து வரை காசிமை துரத்தி என்று விரட்டி அடித்தார். பப்பா ரவல் ஆட்சி செய்தவரை முகமதியர் மீண்டும் இந்தியாவிற்கு நுழையவே முடியவில்லை. பப்பா ராவலின் காலத்திற்கு பின் ராஜபுத்திரர்களிடம் மீண்டும் இலக்கு ஏற்பட்டது. சுமூகம் குறைந்தது. சுமூகம் குறைந்ததால் மீண்டும் அந்நியர்கள் பாரதத்தின் மீது படையெடுத்தனர். பப்பா ராவலின் சூழ்நிலையில் அமைச்சர் சொன்ன பகுத்தறிவை நம்பியிருந்தால் காசிமிடம் தொற்று போயிருப்பார். அவரவர் சூழ்நிலையில் எது பொது புத்திக்கு ஒத்து வருமோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். வேத காலத்திலும் வேதாந்த காலத்திலும் உபனிஷத காலத்திலும் நேரடி ஞானம் மூலம் பெறப்பட்டவையே புனித நூல்களாக எழுதப்பட்டன. ஆனால் மனித மனத்தை கடந்த நேரடி ஞானம் மனித மனத்தை தொட வேண்டும் என்பதற்காக ஆன்மீக தத்துவ விளக்க நூல்கள் தூய பகுத்தறிவு ஏற்கும் வகையில் எழுதப்பட்டன. ஆனால் அதுவும் காலப்போக்கில் மாறி நடைமுறை வாழ்வில் சாதாரண மனிதனின் விஞ்ஞானியை ஏற்றுக்கொள்ளும் புலன்சார் அறிவிற்கு பொருந்தி வருமாறு இன்ட்யூஷன் நேரடி ஞானம் விளக்கப்பட்டது. இதை பார்க்கும்போது நாம் உயர்ந்த ஞானத்தை மிகவும் தாழ்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று தோன்றும். ஆனால் அதன் பொருள் வேறு. ஒவ்வொரு கரணமும் ஒரு நிலையில் இருக்கிறது. அந்த நிலையில் அக்கரணம் நிறைவடைந்து பூமி அடைந்தால் அடுத்த நிலைக்கு நகர முடியும் என்பதைத்தான் அது குறிக்கிறது. 50 வயதான மனிதர் அதிகாலையில் கடற்கரையில் காலாக நடந்து உடற்பயிற்சி செய்கிறார். அவர் 5 குழந்தையாக இருந்த போது உச்சி வெயிலில் தெருவில் ஓடிபிடித்து விளையாடி இருந்தார். அதனால் 5 சாய்ந்த நிலையில் இருந்தார், 50 உயர்ந்த நிலையில் இருக்கிறார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. 5 ஓடி விளையாடினால்தான் தசைகள் வலுவடைந்து உடல் வளரும். அப்படி வளர்ந்த உடலைத்தான் 50 நடைபயிற்சி செய்து பாதுகாக்கிறார். ஒரு பக்தர் தீவிரமாக நைத்திரியம் படிக்கிறார், அதனால் உயர்ந்தவர். இன்னொரு பக்தர் ஊதுபத்தி மற்றும் ஏற்றுகிறார், அதனால் அவர் லைட் இவன் கடிப்பவர்களே தாழ்ந்தவர் என்று நினைப்பது அர்த்தமற்ற அறியாமை. முறைகளை பின்பற்றவர் அவர் நிலையில் சிறந்தவர், லைட் இவன் படிப்பவர் அவர் நிலையில் சிறந்தவர். அந்த நோக்கில் எல்லா பக்தர்களும் சமமானவர்கள் தான். எவரும் உயர்ந்தவர் இல்லை, எவரும் தாழ்ந்தவர் இல்லை. தர்க்கம் எப்போதும் தான் கூறுவதுதான் சரி என்று நிலைநாட்ட விரும்பி அதனால் சச்சரவு எழும் என்பது இறுதிக்கிறது. முற்காலத்தில் வெவ்வேறு மார்க்கங்களை பின்பற்றுவார்கள். சதத் என்னும் ஞான விவாத சபையில் கூடி விவாதிப்பார்கள். அந்த விவாத சபையில் ஞானிகள் தங்கள் நேரடி ஞானத்தின் மூலம் பெற்ற அனுபவங்களை பற்றி ஒருவருக்கொருவர் கூறிக்கொள்வார்கள். அந்த சமயத்தில் நீ என்ன நினைக்கிறாய் என்றோ நீ எந்த காரணத்தால் இந்த முடிவிற்கு வந்தாய் என்றோ கேட்க மாட்டார்கள். அப்புறம் நீ கேட்பது அது தெரிவிக்கப்பட்டது. நீ என்ன கண்டாய், நீ என்ன அறிந்தாய் என்றுதான் வேத சபையில் கேட்பார்கள். அப்படி கேட்பது நேரடி ஞானத்திற்கு உட்பட்டது. ஒருவருடைய நேரடி ஞான அனுபவத்தில் குறை இருந்தால் அதைவிட உயர்ந்த நேரடி ஞான அனுபவத்தின் மூலம் அத்துறையை தெரிஞ்சுவது வழக்கமாக இருந்தது. வேதாந்த உபநிஷத காலத்திற்கு பின் வந்த ஞானிகள் நேரடி ஞானத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூடவே பகுத்தறிவு அந்த நேரடி ஞானத்தை முறையாக விளக்க வேண்டும் என்று நினைத்தனர். நேரடி ஞானத்தில் நாம் 100 கோடி சம்பாதிக்க முடியும் என்று என்னிடம் ஞானி கூறினார். ஞானி பெரியவர், அவர் கூறுவது சரியாக இருக்கும் என்றாலும் என் சூழ்நிலையில் அது எப்படி நடக்கும் என்று பகுத்தறிவு பூர்வமாக விளக்கினார் தேவலை என்பது போன்றது பிற்கால ஞானிகளின் கூறு. பிற்கால ஞானிகள் வேதாந்த உபநிஷதங்களின் நேரடியான முடிவுகளை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் அந்த முடிவுகளை சொல்லும் வார்த்தைகளை தர்க்கம் கொண்டு பகுத்தறிவு கொண்டு ஆராய முடிந்தனர். விவாத முடிவில் இவர் வென்றார், அவர் தோற்றார் என்று முடிவாகும். தோற்றவர் தண்டிக்கப்படுவார் அல்லது விளக்கப்படுவார். சதத்தில் தோற்றவர்கள் கழிவில் ஏற்றப்பட்ட ஏராளமான கதைகள் சரித்திரத்தில் உண்டு. பக்தர்களாகிய நாமும் ஸ்ரீ அரவிந்தர் கூறியதை, ஸ்ரீ கர்மயோகி கூறியதை அவர் கூறினால் சரியாகத்தான் இருக்கும் என்று ஏற்போம். கூடவே ஸ்ரீ கர்மயோகி என்ன சொல்ல வருகிறார் என்றால் என்று ஆரம்பித்து அவர் எழுதிய வார்த்தைகளை நம்முடைய பேரறிவை கொண்டு இழந்து எழுத்து வாங்கி விடுவோம். அந்த வகையில் பக்தர்களாகிய நாமும் பிற்கால ஞானிகளை போன்றவர்கள் தான். உயர்ந்த நேரடி ஞானம் எதையும் முழுமையாகத்தான் பார்க்கும். பகுதியான ஒரு விஷயம் தென்பட்டாலும் அது எப்படி முழுமையோடு இணைந்து உண்டாகிறது என்றுதான் நேரடி ஞானம். ஆனால் பகுத்தறிவு முழுமையாக இருப்பதை தனித்தனியாக பிரித்து தன் தர்க்கத்தின் மூலம் பகுதிகளை ஒன்றோடு மற்றொன்று வேறுபடுத்தி காட்டும். லாஜிக் என்ற தர்க்கத்தில் எத்தனையோ வகையான முறைகள் மூலம் பகுதியை முழுமையாக கூலியாக முன்னிறுத்தலாம். பொய்யை உண்மை போல நிலைநாட்டலாம். அனைவருக்கும் தெரிந்த ஒரு தர்க்க முறைக்கான உதாரணத்தை இப்போது சொல்கிறேன். ஏ என்பது பி, பி என்பது சி, எனவே ஏ என்பது சி. இது ஒரு தர்க்க முறை. ராமனின் சகோதரன் லட்சுமணன், லட்சுமணின் சகோதரன் பரதன், எனவே ராமனின் சகோதரன் பரதன் என்று ஒரு தர்க்கவாதி கூறினால் அதை நம்மால் மறுக்க முடியாது. அது சரிதான் என்று கூறுவோம். அவர் கூறிய சூத்திரத்தை ஏற்க வைப்பதில் பாண்டுவின் மகன் அர்ஜுனன், அர்ஜுனனின் மகன் அபிமன்யு, எனவே பாண்டுவின் மகன் அபிமன்யு என்றார். அப்படி கூறி தாம் கூறுவது சரி, சூத்திரப்படி சரி என்றார். பாண்டுவின் பேரன் தான் அபிமன்யு என்று நாம் அவர்கள் கூற்று ஏற்க மறுத்தால் தர்க்கபூர்வமாக பேசியிருந்தார். நான் முதலில் கூறிய சூத்திரத்தை ஏற்றுக்கொண்டுதானே விவாதத்திற்கு வந்தால் இப்போது மறுப்பது முறையில்லை என்றார். இவ்வகையில் தான் தர்க்கம் பொய்யை உண்மையாக நிலைநாட்ட முயன்று தானே பிள்ளைகிறது. நாம் ஸ்ரீ அரவிந்தரின் அன்னையின் ஸ்ரீ கர்மயோகியின் கருத்துக்களை ஏற்கும் போது பல சமயங்களில் அவற்றை நுணுக்கமாக ஆராய்வதாக நினைத்துக் கொண்டு பொய்மைக்கு துணை போய்விடுகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிச்சேரிக்கு வந்த போது எனக்கு ரேஷன் கார்டு தேவைப்பட்டது. அரசாங்க அலுவலகத்திற்கு சென்று கேட்ட போது எனக்கு அட்டை வர பல மாதங்கள் ஆகின்றன. அங்கிருந்த ஒரு சதக்கர் என்னை தனியாக அழைத்து சென்று 1000 ரூபாய் தந்தால் லஞ்சமாக கையூட்டாக தந்தால் 1 மாதத்திற்குள் ரேஷன் கார்டு கிடைத்துவிடும் என்றார். என் மனைவி லஞ்சம் தர வேண்டாம், கார்டு வரும்போது வரட்டும் என்றார். நானும் தீவிரமாக சிந்தித்து 2 அருமையான அணியின் கோட்பாடுகளை முன்வைத்தேன். காரியம் நிறைவேறும் வாய்ப்பு கரகர் ரூபத்தில் தானாக வருகிறது. நானாக கரகரை தரவில்லை, தானாக வருவதை மறுக்கக்கூடாது. இது என் முதல் கருத்து. 2வது கருத்து, வலி ஆனந்தம், நன்மை தீமை என்ற இருமைகளில் உண்மை இல்லை, இரண்டும் ஒன்றே. நேர் வழி தஞ்ச வழி இரண்டும் ஒன்றே. பகுத்து பார்ப்பது என் அறியாமை. இந்த 2 கோட்பாடுகளையும் தர்க்கபூர்வமாக கூறி என் செயலை நியாயப்படுத்திக் கொண்டு தரகரிடம் நாளை பணம் கொண்டும் தருகிறேன் என்று கூறிவிட்டிருந்தேன். அன்றிரவு வெளிநாட்டிலிருந்து கூரியர் மூலம் எனக்கு அனுப்பி வைக்கப்பட்ட என் கிரெடிட் கார்டு என்னிடம் வந்து சேர்வதற்கு முன்பே களவு போய்விட்டது. திருடியவர் மிகவும் உல்லாச திருவழி போயிருக்கிறது. விலை உயர்ந்த பொருட்களை என் கார்டை உபயோகித்து 1 லட்சம் ரூபாய் செலவழித்து விட்டார். ஒரு இருவருக்குள் 1 லட்சம் ரூபாய் செலவழித்து விட்டார். அதன் பின்தான் விஷயத்தை அறிந்து நான் என் அட்டையை திரைக்கிறது. நான் கிரெடிட் கார்டு தடை செய்யும் முன்பே திருடி அவர் 1 லட்சம் ரூபாய் செலவழித்து விட்டார். நான் தானே இதை கட்ட வேண்டும் என்ற கவலை கற்றுக் கொண்டிருந்தேன். அதன் பின் அடிபட்ட பின் தவறான பகுத்தறிவு சுதர்க்கம் பறந்து போயிருக்கிறது. என் தவறான மனோபாவத்தை மாற்றிக்கொண்டு தீவிரமாக சமர்ப்பணம் செய்வேன். வங்கி என் கிரெடிட் கார்டுக்கு இன்சூரன்ஸ் இருப்பதால் என் கைக்கு வரும் முன்னே கார்டு களவு போய்விட்டதால் களவாடப்பட்ட 1 லட்ச ரூபாயை நான் கட்ட வேண்டியதில்லை என்று கூறியிருக்கிறேன். மறுவாரம் அரசாங்க அலுவலகத்தில் அதிகாரியாக ஒரு அன்னை பெற்று வந்தார். அவர் எனக்கு ஒரே நாளில் எந்த செலவும் இல்லாமல் ரேஷன் கார்டை தந்தார். வேதாந்த ஞானத்தின் ஒவ்வொரு கருத்தையும் பற்றி பல நாட்கள் பயின்றாலும் சந்தேகமே வரும். நானோ பெரிய கடலை சிறிய கண்ணாடி குப்பிக்குள் அடக்கம் ஏறுவதைப் போல எல்லா வேதாந்த ஞான கருத்துக்களையும் நினைத்து அரைகுறையாக 1 மணி நேரத்திற்குள் சொல்ல முயன்றேன். எல்லா கருத்துக்களையும் மேலோட்டமாகத்தான் சொல்லியிருக்கிறேன். நீச்சல் பழக வேண்டும் என்றால் தண்ணீரில் இறங்க வேண்டும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். நீச்சலை பற்றி பேசுவதாலோ நீச்சலை பற்றி பிறர் பேசுவதை கேட்பதாலோ மனதில் உருவதாலோ நீச்சல் கற்றுக்கொள்ள முடியாது. லைஃபை நமக்கு தரும் ஞானம் நமக்கு வேண்டுமானால் அந்த நூலை நாம் படிக்க வேண்டும். படிப்பது நம் முயற்சி, புரிய வைப்பது அன்னையின் ஸ்ரீ அரவிந்தரின் கருணை. வேதாந்த ஞானத்தின் வழிமுறைகள் என்ற அத்தியாயத்தை இந்த கூட்டம் முடிந்த பின் வாசித்து பார்த்தால் பல பத்திகள் பல பக்கங்கள் எளிதாக புரிவது தெரியும். மீண்டும் மீண்டும் படித்தால் மேலும் மேலும் புரிய ஆரம்பிக்கும். அந்த முயற்சியை நாம் அனைவரும் செய்யப் போகிறோம் என்ற நம்பிக்கையோடு கிடைபெறுகிறேன்.
Ashok, do you have a question?
Yes, Mary. The question is, we see that the senses sometimes they are themselves fooled or they succeed in fooling us. Like if we put a pencil under water, the sensors are led to believe that the pencil looks broken and they tell us that the pencil is broken. But we have to use our mind and succeed in dispelling the illusion of the broken pencil, and we understand that the pencil appears broken because of the refraction of light under water. When a subject gives us an anesthetic injection, the senses are fooled into believing that there is no pain for the operation. Actually, there is pain, but because of the influence of the anesthetic, the senses don't sense the pain. So they succeed in telling us that this is a pain-free operation. So, to some extent, I can understand how the senses, they get fooled themselves or they succeed in fooling us. That much I understand. But when it comes to ego, I am not able to understand how it succeeds in fooling us. Like, I see many instances of people around me. They have come up in life in a big way, or they get some big good fortune or blessing because of the active help and assistance of others around. More than the people around, they get a big good fortune or a blessing or a progress in life because of the invisible action of the divine, the mother's grace on their life like that. This is visible to everybody other than the person concerned. The person's ego succeeds in convincing him that what has come to him through the active help and assistance of others or through the beneficial effect of the divine grace in his life, it's all due to his own efforts only. Something like that, the ego succeeds in deceiving the person. How can such an obvious fact be buried under and the ego succeed in deceiving the person into believing that this is all the gifts of the ego? What tricks of deception does the ego use to impose such a monstrous deception on the person?
What you have described is the truth and the reality and the key to all spiritual accomplishment, prosperity, and the 100 prayers. That's what we discussed in the last meeting. That is the falsehood and ignorance and illusion of the ego which we have to come out of. There's no, it is, we are self-centered. We think we are real and the rest of the world is there to serve us. We're selfish. We're preoccupied with ourselves. We're proud, arrogant, prejudiced, just like all the characters, blindly insistent and self-willed, like all the characters in the story, like Mrs. Bennet, like Lady Catherine, like Darcy, like Collins, and all. That's the reality. The fact that you are amazed at the capacity of the ego to be blind is great. That means you are aware of and awakening to the truth of life and the key to all, to divinizing life. We need not, I don't have an answer on how the ego so succeeds, because we are all anxious to believe that we are special. We are all anxious to believe that we are the center of the universe. We are all anxious to believe that we are superior or that we deserve more than other people, not realizing that that belief is the thing that holds us back, the thing that keeps us where we are, the thing that prevents us from achieving at a much higher level of fulfillment. Let's just say for now that if we study the characters in the story or study ourselves and see fully that ego is the illusion and ego is the problem, that's a great progress. We can worry about metaphysical explanations for how the ego is so successful. That's man's capacity to be blinded, man's preference, Schwarzenegger calls it, the taste of ignorance. We would prefer the ignorance of believing in the special status of our own personality, just like Lady Catherine, not realizing that that's the source of all our problems, all our misery, all the dualities, all the suffering, and all the failure. I'm glad that we're able to put it so eloquently. Explanations we can take up as another call. I know it's very late now, and people have been sitting for more than three and a half hours, so I think we'll end the call now. Vijaya, would you like to close the meeting?
On behalf of all meditators, thank you, Mr. Gary Taker and Mr. Chandra Taker. The methods of Vedantic knowledge, the topic of the Isvilavu, Sulabama, Yellarum Puriam Puria, and the best meeting is Nandi Purida. In the meeting, Amaidia Kate. இந்த நமக்கு இன்னமும் லைஃப் டிவைனே ஈஸியா புரிய வைக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். அன்னைக்கும் பகவானுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். வணக்கம்.